எழுப்புதலினால் அதிக களைப்பாயும் பலவீனமாயும் இருக்கிறோம். நமக்கு வழிநடுக நிறைய ஐக்கியமும் அற்புதமான கூட்டங்களும் இருந்தன. நாங்கள் கிழக்கு கடற்கரையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று அங்கிருந்த கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துதல் கூறினோம். அவன்னமாகவே மேற்கு கடற்கரையிலும் கனடா வரைக்கும் செய்தோம். வித்தியாசமான எல்லா ஸ்தாபன சபைகளின் மத்தியிலும் அருமையான ஒத்துழைப்பு இருந்தது. தேவனுடைய சபையார், ஐக்கிய பெந்தேகோஸ்தே, தேவனுடைய சபை, ஃபோர் ஸ்கொயர் மற்றும் ஒத்துழைத்த அநேக மற்ற ஸ்தாபனங்களிலும் மகத்தான கூட்டங்கள் உண்டாயிருந்தன. இன்று இது வெற்றி என்று அழைக்கக்கூடியது போன்றே அது ஒரு மகத்தான வெற்றியாயிருந்தது. ஒருவேளை அநேகரதை ஒரு கால் மகத்தானது என்று அழைக்கலாம். ஆனால் எனக்கோ, நான் ஒரு எழுப்புதல் ஆதரவாளனாயிருக்கிறேன். எழுப்புதல் தேச பிரகாரமாக கூறினால் அது கிட்டத்தட்ட முடிந்தே போய்விட்டது. இருதயங்களில் குழந்தைபட்டியையும் ஒரு எழுப்புதலையே நான் காண விரும்புகிறேன். எண்ணிக்கைகளை கூட்டுவதை அல்ல, ஆனால் எழுப்புதலையே. நம்முடைய கர்த்தர் ஜனங்களை சுகப்படுத்துவதில் அநேக அற்புதங்களை செய்தார். உண்மையிலேயே அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தனர். இப்பொழுது நான் சிறிது காலம் இளைப்பாறுவதற்காகவே வீட்டில் இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஊழியத்திற்கு மீண்டும் செல்வேன். இப்பொழுது இது உலகத்தை சுற்றிலும் உள்ள என்னுடைய நண்பர்களுக்கும் அநேக ஜனங்களுக்கும் உரியதாயிருக்கிறது. இன்றிரவு இங்கே கூடாரத்தில் இதை கூற விரும்புகிறேன். நீங்களாவது உங்களில் யாராவது இங்கிருக்க நேர்ந்தால் இன்றிரவு அவர்கள் கூடாரத்தில் உண்மையாகவே மிகவும் உஷ்ணமாக இருப்பதை காண முடியும். ஜனங்கள் உள்ளேயும் சுற்றிலும் முழுவதும் நெருக்கிக் கொண்டும் கதவண்டியில் நின்று கொண்டும் வெளியே கார்களிலும் மற்ற இடங்களிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். இது மிகவும் உஷ்ணமாகவே உள்ளது. இது ஜனங்களுக்கும் எனக்கும் கூட கடினமாகவே உள்ளது. ஆனால் கர்த்தர் எனக்கு அளித்துள்ள ஊழியத்தின்படி நாம் எந்த காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் விவரித்து கூற வேண்டும் என்பதற்கு நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். நான் இதை இந்த கூடாரத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்ய விரும்பினேன். கடந்த வசந்த காலத்தின் போது இது என் இருதயத்தில் தோன்றியது. ஆனால் நான் இங்கு திரும்பி வந்து இதை குறித்து நான் ஒளிப்பதிவு செய்து அதை உங்களுக்கு உலகத்தின் ஜனங்களுக்கு அனுப்பும் வரை நான் காத்திருந்தேன். இது சுமார் 32 ஆண்டுகளுக்கு முன்பானதாகும். அதாவது கர்த்தராகிய இயேசு இங்கே ஜெஃபர்சன் வில்லில் உள்ள 8வது பென்தெர்வில் இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து 150 கஜ தொலைவிற்குள் நின்றிருந்த இடத்தில், அந்த காலையில் நான் இந்த கூடாரத்தில் மூளைக்கல்லை நாட்டின போது அப்பொழுது இது வெறுமன ஒரு சேற்று நிலமாகவே இருந்தது. நான் சரியாக இங்கே என்னுடைய இடப்பக்கத்தில் உள்ள இடத்தில் வசித்து வந்தேன். இது எனக்கு திருமணமாவதற்கு முன்பாகும். நான் என்னுடைய தந்தையோடும் தாயோடும் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். அதாவது மூளைக்கல் நாட்டப்படவிருந்த அந்த காலையில் சுமார் 6 மணி அளவில் கிட்டத்தட்ட அதிகாலையில் கர்த்தராகிய இயேசு என்னை எழுப்பினார். நான் சிறிது நேரம் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்து என் இருதய சந்தோஷ நிறைவினால் தேவனாகிய கர்த்தர் பிரசவிக்கும்படியாக எனக்கு ஒரு கூடாரத்தை கொடுக்கப் போவதாக இருந்ததை குறித்த இந்த மகத்தான நேரத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் வெறுமன ஒரு வாலிப பையனாயிருந்தேன். அந்த நாளில் நான் உடன் சென்று கொண்டிருந்த அந்த பெண், அதாவது அடுத்த ஆண்டில் சீக்கிரத்தில் என்னுடைய மனைவியாய் இருக்கப் போவதாய் இருந்தவள், நாங்கள் மூளைக்கல்லை வைக்க வேண்டியதாய் இருந்த நாளில் எங்களோடு இருக்க வேண்டியவளாயிருந்தாள். அந்த காலை இங்கே 7வது தெருவில் உள்ள மேல் மாடியில் நான் உறக்கத்தின்றி எழுந்து அறையில் படுத்துக் கொண்டிருந்தேன். ஏதோ ஒன்று உன்னுடைய கால் ஒன்றி எழும்பினில் என்றது. நான் எழுந்தேன். அது ஒரு பெரிய இடமாக இருந்ததை போன்றே நான் கண்டேன். அது பள்ளத்தாக்கில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்த ஒரு இடத்தை போன்றே இருந்தது. நான் அங்கே அந்த நதியை அடைந்தேன். அது யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்த இடம் என்றும் அவர்கள் அதை ஒரு பன்றிக்கொட்ட இடமாக மாற்றிவிட்டிருந்ததையும் நான் புரிந்து கொண்டேன். நான் அதை குறித்து மிகவும் கண்டிக்கிறவனாய் இருந்து இந்த விதமாக செய்யக்கூடாது என்று கூறினேன். நான் அங்கிருந்த போது ஒரு சத்தம் என்னோட பேசி என்னை மேலே கொண்டு சென்ற போது நான் ஏறக்குறைய இப்பொழுதுள்ள நிலையில் உள்ள கூடாரத்தை கண்டேன். ஆனால் இந்த நிலையில் கிட்டத்தட்ட தற்பொழுதுள்ளது போன்றே அவர்கள் யாவரையும் உள்ளே நெருக்கும் அளவிற்கு அநேக ஜனங்கள் கூடாரத்தில் இருந்தனர். நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். பிரசங்கப்படத்தின் பின்னே நின்று கொண்டு, தேவனே, எனக்கு ஒரு கூடாரத்தை அளிக்கும்படி நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர் என்றேன். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் இடத்தில் பேசி, ஆனால் இது உன்னுடைய கூடாரம் அல்ல என்றார். நானோ, அப்படியானால் கர்த்தாவே, என்னுடைய கூடாரம் எங்கே என்றேன். அவர் என்னை மீண்டும் ஆவியில் உயரே கொண்டு சென்று ஒரு சோலையில் நிறுத்தினார். அந்த சோலையில் மரங்கள் வரிசையாக இருந்தன. அவை கிட்டத்தட்ட 20 அடி அல்லது 30 அடி உயரமாக இருந்தன. அவை கனிமரங்களை போல காணப்பட்டன. அவைகள் மிகப்பெரிய பச்சை தொட்டிகளில் இருந்தன. அப்பொழுது நான் என்னுடைய வலப்பக்கத்திலும் என்னுடைய இடப்பக்கத்திலும் இரண்டு பக்கங்களிலுமே ஒரு காலி தொட்டி இருப்பதை கவனித்தேன். நான் இவைகளை குறித்து என்ன என்றேன். அவர், நீ இவைகளில் நட வேண்டும் என்றார். எனவே நான் என்னுடைய வலப்பக்கத்தில் இருந்த ஒரு கிளையை முறித்து அதை வலப்பக்கத்தில் இருந்த தொட்டியில் நட்டேன். இடது கையின் பக்கத்தில் இருந்த ஒரு கிளையை முறித்து அதை இடப்பக்கத்தில் உள்ள தொட்டியில் நட்டேன். அவை வெகு சீக்கிரத்தில் ஆகாயம் வரைக்குமாய் நெடுக வளர்ந்தன. அவர், உன்னுடைய கரங்களை நீட்டி அவைகளில் உள்ள பழங்களை பறித்து சேர் என்றார். ஒரு கையில் நன்கு முதிர்ந்து கனிந்த பெரிய மஞ்சள் நிற ஆப்பிள் பழம் ஒன்று விழுந்தது. மற்றொரு கையில் நன்கு முதிர்ந்து கனிந்த பெரிய மஞ்சள் நிற பிளம் பழம் ஒன்று விழுந்தது. அந்த பழத்தை குசி, ஏனென்றால் அது மகிழ்வளிக்கிறதாயிருக்கிறது என்றார். நான் இந்த கரத்திலிருந்த ஒன்றையும் மற்ற கரத்திலிருந்த ஒன்றையும் புசித்த போது அவை மிகவும் ருசியாயிருந்தன. உங்களுக்கு அந்த தரிசனம் தெரியும். அது சுயசரிதை அல்லது தீர்க்கதரிசி ஆப்பிரிக்காவிற்கு விஜயம் செய்தல் என்ற புத்தகங்கள் ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நான் என்னுடைய கரங்களை உயர்த்தி தேவனுடைய மகிமைக்காக சத்தமிட்டேன். அப்பொழுது திடீரென்று அந்த அக்கினி ஸ்தம்பம் அந்த மரங்களின் உச்சியில் இறங்கி வந்தது. இடி முழங்க மின்னல் அடித்தது. காற்றோ மிகவும் பலமாக அடித்தது. இலைகள் மரங்களில் இருந்து உதிர துவங்கின. நான் கீழே நோக்கி பார்த்தபோது இந்த கூடாரம் இப்பொழுதுள்ள விதத்திலேயே இங்கே நின்று கொண்டிருந்தது. பிரசங்க பீடம் இருக்க வேண்டிய முனையில் அங்கே 3 மரங்கள் இருந்தன. அந்த 3 மரங்களும் 3 சிலுவைகளின் வடிவில் காணப்பட்டன. பிளம் பழங்களும் ஆப்பிள் பழங்களும் இரண்டுமே சிலுவையின் மத்தியில் கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருந்ததை நான் கவனித்தேன். என்னுடைய உச்ச குரலில் சத்தமிட்டுக் கொண்டே நான் உண்மையாகவே வேகமாக ஓடி சிலுவையின் மீது விழுந்தேன். இல்லை, சிலுவையின் அருகில் விழுந்து என்னுடைய கரங்களை அதை சுற்றி போட்டுக் கொண்டேன். காற்று அடித்து குலுங்க தொடங்கின போது சிலுவை மரத்தில் இருந்த பழங்கள் அவை என் மீது விழுந்தன. நான் மிகவும் சந்தோஷமடைந்து அப்படியே கலிகுந்து கொண்டிருந்தேன். அதன் கனியை புசி என்றால் அது மகிழ்வளிக்கிறதா இருக்கிறது என்றார். அப்பொழுது இந்த வட்ட வடிவமான அக்கினியானது அழைத்து அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று உரைத்தது. அவர், இப்பொழுது நீ உன்னுடைய சுயநினைவிற்கு மீண்டும் வரும்போது அல்லது இதிலிருந்து வெளியேறும் போது 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை வாசி என்றார். பின்னர் நான் என்னுடைய சுயநினைவை அடைந்தேன். நான் அங்கே நின்று என்னுடைய முகத்தையும் என்னுடைய கரங்களையும் தேய்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அறையின் மூலையில் உயரே இருந்து சூரியன் பிரகாசித்தது. அப்பொழுது நான் இந்த தரிசனத்தின் கீழ் சில மணி நேரங்கள் அல்லது அதற்கு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அது 2 தீமோத்தேயு 4 என்றது. நான் துரிதமாக என்னுடைய வேதாகமத்தை எடுத்து 2 தீமோத்தேயு 4 வாசித்தேன். இப்பொழுது நான் அதை இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன். நான் 2 தீமோத்தேயு 4 வாசிக்கும் போது அது அவ்வளவு வினோதமாக தென்படுகிறது. நான் வாசித்து நிறுத்தின அந்த பாகத்தை நான் இந்த கூடாரத்தில் இங்கே அநேக முறை அதன் பேரில் பிரசங்கித்திருக்கிறேன். நான் அந்த இடத்தில் நிறுத்துவது என்பது எப்பொழுதுமே வினோதமாகவே தென்படுகிறது. இப்பொழுது 2 தீமோத்தேயு 4 முதல் 5 வசனங்கள், அதாவது 5 என்பது கிருபையின் எண்ணாய் உள்ளது. நான் அதை வாசிக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு. தீங்கனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கின்றீர்களா? நான் கடந்த மே மாதம் வரை அதை கவனிக்கவே இல்லை. அங்கே அதற்கு மேற்பட்ட அந்த வேத வசனத்தை நான் ஒருபோதும் வாசித்ததே இல்லை. அதை குறித்து அதுவரையிலுமே நான் எப்போதும் வாசித்துள்ளேன். ஏனென்றால் அதுவே போதுமானது போன்று தென்பட்டது. ஏனெனில் இது என்னிடம் வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்றும் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்றும் நீடிய சாந்தத்துடன் இருக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுயேச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆனால் இப்பொழுது நான் ஒரு சுவிசேஷகன் என்று அவர் ஒருபோதும் கூறவில்லை. அவர் சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய என்றார். பவுல் திமோத்தேயுவுக்கு கூறுகிறார். பாருங்கள், அது எவ்விதம் கூறுகிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவன் இப்பொழுது நீ சுவிசேஷனாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று கூறவில்லை. இதில் சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்றே கூறப்பட்டுள்ளது. புரிகின்றதா? ஆகையால் இப்பொழுது நாம் அங்கு கவனிப்போம். இப்பொழுது நான் என் முழு இருதயத்தோடும் என் அறிவுக்கு எட்டின வரையிலும் கூறுவேனேயானால் அந்த எழுத்து நிறைவேறப்பட்டுள்ளது என்றே கூறுவேன். துல்லியமாகவே அது 30 வருடங்களுக்கு முன்னதானதாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த மட்டில் ஒன்றை தவிர அவர் எனக்கு அளித்த ஒவ்வொரு தரிசனமும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. அதாவது என்னுடைய ஊழியத்தில் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகி ஒரு கூடாரத்தின் கீழே அல்லது ஒரு பெரிய அரங்கத்தில் அல்லது ஏதோ ஒன்றில் உள்ள ஒரு சிறு அறையை போன்ற ஒரு சிறு இடத்தில் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கும் ஒன்று மட்டுமே நிறைவேறவில்லை. அது எனக்கு ஒரு கூடாரம் போன்று காணப்பட்டது. 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்னரே அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பெரும்பாலானவைகள் யாவும் நிறைவேறிவிட்டன. நான் மெக்சிகோவுக்கு செல்ல வேண்டும் என்றும் அன்றிரவு எவ்வாறு மழை பெய்யும் என்றும் அங்கே என்ன சம்பவிக்கும் என்றும் என்னுடைய ஊழியத்தின் முதலாவது இழுப்பை அவர் என்னிடம் கூறினார். சிறு மீனை பிடிப்பதை குறித்து இல்லை, அதை தவறவிட்டது நினைவிருக்கிறதா? 2வது ஒன்று ஒரு சிறு மீனாயிருந்தது. ஆனால் அப்பொழுது அவர் என்னிடம் 3ஆம் இழுப்பிலே தவறாதே, புரிகிறதா, ஜனங்களுக்கு கூறாதே என்றார். நான் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதையே நான் எப்பொழுதும் விளக்கிக் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது என்பதை அவர் என்னை அறிந்து கொள்ளும்படி செய்தார். அவர் என்னிடம் செய்யும்படி என்ன கூறுகிறாரோ அதை அப்படியே செய்துவிட்டு அதை அப்படியே விட்டுவிட வேண்டும், புரிகின்றதா? ஆனால் நான் ரகசியங்களையே வைத்திருக்காமல் நான் அறிந்துள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே கூறுகிற ஒரு விதமான நபராய் நான் இருக்கிறேன். ஆகையால் அதாவது அது இயல்பு என்று நான் இருக்கிறேன். ஆனால் அதாவது நான் முயல்வது, நான் ஜனங்களை நேசிக்கிறேன், நான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அறிந்துள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நான் அவர்களிடம் கூற முயற்சிக்கும் அளவிற்கு மிகுந்த ஆவல் கொண்டுள்ளேன். உண்மையிலேயே அவர் என்னிடம் கூற வேண்டாம் என்று ஏதோ ஒரு காரியத்தை கூறினால் ஒழிய அவைகளை கூற தவறவே மாட்டேன், புரிகின்றதா? அவர்கள் அதில் யாதொரு படையும் இருக்காது என்பதை அவ்வளவு கூர்மையாக அதை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது அது அப்படியே துல்லியமாக நிறைவேறிவிட்டது. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், கட்டளை என்னவென்றால் நாம் அதை ஒரு வினாடி படிப்போமானால், நான் தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய ராஜ்யத்தில் அவர் பிரசன்னமாகும் போது உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயந்திருக்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் உனக்கு கட்டளையிடுகிறேன், புரிகின்றதா? நியாயாதிபதி தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக கட்டளையிடுகிறதாவது, அதாவது நீ திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எனவே எனக்கு உதவி செய்யும். இன்றிரவு வரைக்கும் எனக்கு தெரிந்த மட்டில் நான் திருவசனத்தை தவிர வேறதையும் பிரசங்கித்ததில்லை. பாருங்கள், அதனோடு தரித்திருக்கிறேன். இது மிகவும் தொல்லையாயிருந்து வந்தது. நான் அநேக துன்பங்களினூடாகவும் அநேக சோதனைகளினூடாகவும் கடந்து வந்துள்ளேன். திருவசரத்தை பிரசங்கம் பண்ணு என்ற இந்த அறிவிப்பு நிமித்தமாக அநேக விலையேறப்பட்ட நண்பர்களிடமிருந்து பிரிய வேண்டியதாயிருந்தது. நான் பிரிந்தே இருக்கிறேன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, அண்மையில் இந்த தரிசனத்தில் இல்லை, நான் அதை சிறு மறுபடுத்தல் என்றே அழைக்க விரும்புகிறேன். நான் எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த ஜனங்களை அங்கே கண்டேன். என்னையும் திரும்பி கீழே நோக்கி பார்த்தேன். அங்கே லட்சக்கணக்கானோர் இருந்தனர். நான் இயேசுவை காண விரும்புகிறேன் என்று நான் கூறினேன். அவர் உயரத்தில் இருக்கிறார் என்றார். நல்லது, பாருங்கள், ஜனங்கள் மரிக்கும் போது அவர்கள் உடனடியாக தேவனிடம் செல்வதில்லை. இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்ற நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன். ஒரு கால் என்னால் முடிந்தவரை நான் அதை உங்களுக்கு விளக்கி கூற வேண்டும். ஆகையால் நீங்கள் அவசரமாக செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறீர்களா? எனவே நம்முடைய நேரத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். என்னால் இயன்றவரை அதை அவ்வளவு தெளிவாக விளக்கி கூற முயற்சிக்கிறேன். இப்பொழுது நாம் தோன்றும் பொழுது நாம் இங்கே 3 பரிமாணங்களில் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். நான் அவைகளை குறிப்பிட்டு கூற முடியுமா அல்லது இல்லையா என்பதை நான் அறியேன். அவைகளில் ஒன்று ஒளி, மற்றொன்று பொருள். டாமி, 3வது என்னவென்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அணு, காலம். சரி, இப்பொழுது ஒளி, பொருள் மற்றும் காலம் நம்முடைய 5 புலன்களும் இந்த பரிமாணங்களோடு தொடர்பு கொள்கின்றன. நம்முடைய பார்வை ஒளியோடு தொடர்பு கொள்கிறது. நம்முடைய உணர்வு பொருட்கள் போன்றவற்றோடு தொடர்பு கொள்கின்றன. இப்பொழுது ஆனால் நாம் விஞ்ஞானத்தினூடாக இதை போன்றே நான்காம் பரிமாணத்தோடு தொடர்பு கொள்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது இந்த கட்டிடத்தின் வழியாக படங்களும் வானொலி குரல்களும் தொலைக்காட்சி படங்களும் வருகின்றன. அவை நம்முடைய புலன்களோடு தொடர்பு கொள்கிறதில்லை. ஆனால் இருந்தாலும் அவர்களிடம் இயலுலக மின்காந்த அலைகளின் இயக்கும் ஊடுபொருளை கிரகித்து அவர்களை வெளிப்படுத்தி காண்பிக்கும் ஒரு குழாய் இல்லை, ஒரு படிகம் உண்டு. எனவே நீங்கள் பாருங்கள், இப்பொழுது இந்த கட்டிடத்தில் ஜனங்களின் செயல்களும் காற்றில் அவர்களுடைய சத்தங்களும் இருக்கின்றன. அவைகள் இருக்கின்றன, நாம் அதை அறிவோம். அவை முற்றிலும் உண்மையாயிருக்கின்றன. நீங்கள் செய்கிற ஒரே காரியம், அவர்கள் அதை கிரகித்து விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிற அந்த காரியங்களின் இயக்கத்திறன் எனக்கு புரியவில்லை. ஆனால் அது நான்காம் பரிமாணம் ஒன்று உண்டு என்பதை நமக்கு நிரூபிக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது ஐந்தாம் பரிமாணமானது பாவியும் அவிசுவாசியும் மரித்தவுடன் செல்லுகிற இடமாய் உள்ளது. அந்த ஐந்தாம் பரிமாணமானது ஒரு விதமான நல்லது பயங்கரமான பரிமாணமாயிருக்கிறது. இப்பொழுது இந்த பரிமாணம் ஒரு கிறிஸ்தவன் மரிக்கின்ற பொழுது அவன் ஆறாம் பரிமாணத்திற்குள்ளாக செல்கிறான். தேவனோ ஏழாம் பரிமாணத்தில் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நீங்கள் பாருங்கள், கிறிஸ்தவன் அவன் மரிக்கின்ற பொழுது அவன் தேவனுடைய பலிபீடத்தின் கீழே நேராக தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக பலிபீடத்தின் கீழே செல்கிறான். அவன் இளைப்பாறுதலிலே இருக்கிறான். இதை தனியே பிரித்து பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு தீக்கரவு ஏற்படும் பொழுது அவன் முழு உறக்கத்திலும் இல்லை, அவன் விழித்துக் கொண்டும் இருக்கவில்லை. அவன் உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறான். அதுதான் அவருக்கு ஒரு பயங்கர நடுக்கத்தையும் அலறலையும் உண்டாக்குகிறது. ஏனென்றால் அவன் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, அவன் விழித்துக் கொண்டும் இருக்கவில்லை. எனவே நாம் அதை எடுத்துக்கொண்டால், மனமாற்றமடையாத ஒரு மனிதன் அவன் மரிக்கிற பொழுது அவன் எங்கே செல்கிறான் என்பதை அது காண்பிக்கிறது. அவன் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்துவிட்டு அவன் பூமியின் மீது மரிக்கிறான். ஆனால் அவன் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக செல்ல முடியாது. ஏனென்றால் ரத்தம் இல்லாமல் அவன் அங்கு செல்ல தகுதியுடையவன் அல்ல. அவன் சிக்கிக் கொண்டான், அவனால் திரும்பவும் பூமிக்கு வர முடியாது. ஏனென்றால் இங்கே அவனுடைய நேரம் பூமியின் மேல் முடிவடைந்து விட்டது. அவன் இடைப்பட்ட நிலையில் சிக்கிக்கொண்டு அவன் ஒரு தீக்கரவில் இருக்கிறான். புரிகின்றதா? அவன் இளைப்பாறுதலுக்கு தேவனுடைய சமூகத்திற்குள் செல்ல முடியாது. அவன் திரும்பவும் பூமிக்கும் வர முடியாது. ஏனென்றால் அவனுடைய காலம் முடிவடைந்து விட்டது. அவன் ஒரு தீக்கரவில் இருக்கிறான். அங்கேயே அவன் நியாய தீர்ப்பின் நாள் வரை தரித்திருக்கிறான். அதற்குள் இருப்பது ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது இந்த தரிசனத்தில் நான் அந்த ஆறாம் பரிமாணத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று நான் நம்புகிறேன். இங்கே கீழோக்கி திரும்பி பார்த்த போது திரும்பவும் காண முடிந்தது. பாருங்கள், சரியாக அந்த பார்வை பூமிக்குரிய கண்களினால் காணும் பார்வை அல்ல. ஆனால் அந்த பார்வை இதை காட்டிலும் மகத்தான ஒன்றாயிருக்கிறது. அவர்களுக்கு அங்குள்ள பார்வையானது நம்முடைய மாம்ச புலன்களால் தொடர்பு கொள்ளும் எந்த தொடர்பை காட்டிலும் அவர்களுடைய தொடர்பு மிக தூரம் அப்பாற்பட்டதாய் உள்ளது. இங்கே சில நாட்களுக்கு முன்னர் நான் அதை விளக்கி கூறிக்கொண்டிருந்தேன். நான் தொலைக்காட்சியில் ஒரு படத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். அங்கே அவர்கள் ஒரு மனிதனை கடலின் ஆழத்தின் கீழே 2 அல்லது 1 மைல் ஆழத்தில் இறக்கிவிட்டனர் என்று நான் நினைக்கிறேன். அவர்களிடத்திலிருந்து ஒளிக்கதிர்கள் புறப்பட்டு சென்றன. அவர்கள் கடல் சார்ந்த பிராணிகளின் ஜீவியங்களை காண்பித்துக் கொண்டிருந்தனர். அங்கே மீன் ஒன்று அருகில் வந்தது. அவை விகார தோற்றம் அளிக்கிற சிருஷ்டிகளாயிருந்தன. அதாவது அது நள்ளிரவாயிருந்தது. அங்கே கீழே மிகவும் இருட்டாக இருந்தது. அவைகள் தங்களுடைய மூக்கில் பாஸ்வரத்தை உடையவராயிருந்தன. அவைகளுக்கு கண்கள் இல்லாத இருந்தது. இப்பொழுது அவை போஷிக்கப்பட வேண்டியதாக இருந்தன. எனவே அவை தங்களுக்கு இரையை தேட வேண்டியது போன்று காணப்பட்டன. அவை வேறொரு புலனால் வழிநடத்தப்பட்டன. கண் பார்வையினால் அல்ல, ஏனென்றால் அவைகளுக்கு கண்கள் இல்லாதிருந்தது. எனவே அவைகளை அங்கே கீழே உபயோகிக்க முடியவில்லை. ஆனால் அவைகள் தங்களுடைய இரையை கண்டுபிடிக்கும்படியால் அவைகள் மற்றொரு புலனால் வழிநடத்தப்பட்டன. நானோ என் பார்வையினால் அந்த சிறுமியை நான் கட்டுப்படுத்த கூடுமானால் அதனை பல இடங்களுக்கு வழிநடத்தி அதனுடைய இரையை நான் எவ்வளவு அதிகமாக அதற்கு அளித்திருந்திருக்க முடியும். அது தொடர்பு கொள்கிற அதனுடைய ராடாரை காட்டிலும் என்னுடைய பார்வை எவ்வளவு மேலானது என்று கருதினேன். புரிகின்றதா? நான் என்னால் மட்டும் அதனை வழிநடத்த கூடுமானால் நலமாயிருக்குமே என்று கருதினேன். அப்பொழுது இது எனக்கு தோன்றிற்று, நான் மாத்திரம் என்னை தேவனிடம் அர்ப்பணிக்க முடிந்தால் தேவனுடைய புறன்களும் பார்வையும் எவ்வளவு மகத்தானதாக இருக்கின்றன. நாம் காண்கின்ற காரியங்களை காட்டிலும் இன்னும் அதிகமாகவே அவர் நம்மை வழிநடத்த முடியும். ஏனெனில் அவர் நமக்கு அளிக்கிற விசுவாசம் நம்முடைய கண்களினால் நாம் காணாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. ஆகையால் அந்த சிறுமியின் மற்ற மீனை போன்று தண்ணீருக்கு மேலே ஒருபோதும் வர முடியாது. ஏனென்றால் அது அழுத்தம் கொண்டுள்ளது. நீங்கள் அதை மேலே கொண்டு வந்தால் அது வெடித்துவிடும். நாம் உயிரை செல்லும் போது வெடிப்பதை தடுக்க முடியாது போலவே நாம் ஜீவிக்கின்ற இடத்திற்கு ஏற்றவாறு அழுத்தப்பட்டுள்ளோம். ஆனால் இப்பொழுது அந்த மீன் இங்கே எப்போதாவது மேலே வந்து என்னை போல் இருக்க நேரிட்டால் அது திரும்பவும் அந்தகாரத்துக்கு சென்று சிறு மீனாக இருக்க விரும்புமா? அது இனி ஒருபோதும் ஒரு மீனாக இருக்க விருப்பம் கொள்ளாது. ஏனென்றால் அது ஒரு மீனை காட்டிலும் மேலான ஒன்றாக உள்ளது. அது ஒரு மனிதனாக இருக்கிறது. அதனுடைய புலன்கள் உயர்ந்தவளாக உள்ளன. அதனுடைய புரிந்து கொள்ளுதல் மேலானதாக உள்ளது. அதனுடைய அறிவுத்திறம் யாவற்றுக்கும் மேலானதாக உள்ளது. ஆகையால் அதை ஒரு கோடியில் பெருக்கினால் அப்பொழுது நீங்கள் இதிலிருந்து அப்பால் உள்ள தேவனுடைய சமூகத்துக்குள் செல்லும் போது அதைத்தான் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அங்கே நாம் இங்கிருப்பதை காட்டிலும் மாநில வர்க்கமானது மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். நீங்கள் இது ஒருபோதும் மறுபடியும் இதை போன்ற மாநில வர்க்கமாக இருக்கவும் சுகமீன தொற்று நோய் மருத்துவமனைக்குள்ளாகவும் அழிவுக்குள்ளாகவும் இருக்க விரும்ப மாட்டீர்கள். இது என்னுடைய இதயத்தில் இருந்து வந்துள்ளது. அதாவது நான் உலகம் முழுவதிலும் இந்த 30 வருடங்களாக சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆதாயமாய் பெற்றுக் கொள்ள பரலோகம் ஒன்று உண்டு என்றும் புறக்கணிப்பதற்கு நரகம் ஒன்று உண்டு என்றும் உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்றும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கும் என்ற நேரத்திலும் உங்களை மீட்க ஒரு மீட்பின் வல்லமையானது ஆயத்தமாய் இருக்கிறது என்பதையும் ஜனங்களுக்கு கூற முயற்சித்திருக்கிறேன். தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் அங்கே ஒரு கயிறு தொங்கிக் கொண்டிருக்க நல்லது, கயிறு நான் அதை பிடித்துக் கொண்டு மேலே பெறக்கூடும். ஆனால் நான் அந்த கயிற்றை பற்றி பிடிப்பதற்கு பாத்திரம் அல்ல என்று அவன் கருதுவது போன்றே. நீங்கள் அங்கிருந்து வெளியே வந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகவே அந்த கயிறு அங்கே வைக்கப்பட்டுள்ளது. பாவிகளை ரட்சிக்கும் நோக்கத்திற்காகவே அந்த காரணத்திற்காகவே இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் நித்திய ஜீவனும் கயிற்றை தொங்கவிட்டுள்ளார். அது இன்றளவு இங்குள்ள ஒவ்வொரு பாவியின் தலைமையிலும் அதை விட்டு வெளியே வா என்று அதன் மேலுள்ள ஒரு வரவேற்பு அடையாளத்துடன் ஆடிக்கொண்டிருக்கும். நீ அதை செய்ய விரும்பினால் அதற்கான ஆயத்தமோ செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் அந்த இடத்தையும் அந்த நிலையில் அதற்குள்ளிருந்த ஜனங்களையும் கண்டபோது அதை குறித்து இந்த உலகம் எப்போதும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அது மகிமையானதாக இருந்தது. அங்கே பாவம் இருக்க முடியாது, மரணம் இல்லை. அந்த இடத்தில் ஒன்றுமே நுழைய முடியாது. அங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவர்களிடமிருந்து பால் என சுரப்பிகள் மட்டுமே போய்விட்டிருந்தன. அங்கு விபச்சாரமோ அல்லது வேற எந்த காரியமோ ஒருபோதும் இருக்க முடியாது. ஆனால் அவள் அப்படியே ஒரு பெண்ணின் உருவத்தையும் மனிதன் அப்படியே தன் உருவத்தையும் கொண்டிருந்தான். அவர்கள் அந்த விதமாகவே என்னென்றைக்கும் இருப்பார்கள். ஏனென்றால் தேவன் இப்பொழுது இது நன்றாக இருக்கலாம், உயர்நிலை பள்ளி பிள்ளைகளாகிய உங்களில் சிலருக்கு ஒரு வர்க்கத்திலிருந்து மற்றொரு வர்க்கம் உருவாகிறது என்பதை குறித்த உயிரியல் கோட்பாடு இங்கே உங்களுக்கு இந்த விதத்தில் கற்பிக்கப்படுகின்றது. இப்பொழுது நான் வர்க்கங்கள் உருவாகுவதில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆனால் மனிதன் ஏதோ ஒரு தாழ்ந்த வர்க்கத்திலிருந்து உருவானதை கூறும் விதத்தில் அல்ல. அவர்கள் எதையாவது கலப்பிடமாக்க முயற்சிக்கும் போது அது தன்னையே திரும்பவும் உற்பத்தி செய்து கொள்ள முடிவதில்லை. அவர்களுடைய சொந்த கருத்தே அவர்களை பின்னின்று தாக்குகிறது. எனவே நீங்கள் பாருங்கள், அது அவர்களை பின்னின்று தாக்கியுள்ளது. இப்பொழுது தேவன் பூமியை குளிப்பாட்ட துவங்கின போது அவர் செய்த முதல் காரியம் ஒரு இழுது மீனை தோன்ற செய்து அதிலிருந்து ஒரு தவளையை தோன்ற செய்து பின்னர் இப்படி படிப்படியாய் தோன்ற செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது தொடர்ச்சியாக படிப்படியாக மனிதனுடைய சாயலுக்கு வந்தது. மனிதன் தேவனுடைய ஒரு பிரதிபலிப்பாயிருந்தான். அந்த காரணத்தினால்தான் புற்களில் இருந்து படிப்படியாக மாற்றமடைந்து ஒரு கால் புற்கள், பின்னர் புற்களில் இருந்து பூக்கள் தோன்றின, பூக்களில் இருந்து புதச்செடிகள் தோன்றின, புதச்செடிகளில் இருந்து மரங்கள் தோன்றின. ஏன்? இது மறுபக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் ஜீவ விருட்சத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. இப்புறத்தில் இயற்கையில் காணப்படுகின்ற ஒவ்வொன்றும் மறுபுறத்தில் உள்ள இயற்கைக்கு மேம்பட்டவை அல்லது நித்தியத்திற்கு நிழலாக அமைந்துள்ளது. ஆகையால் இந்த பூமியின் மேல் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் வரையில் இங்கே நாம் இதை போன்ற ஒரு சரீரத்தை பெற்றுள்ளோம். இது மறுபக்கத்தில் மரணமோ அல்லது துக்கமோ இல்லாத ஒரு சரீரம் காத்துக் கொண்டிருப்பதன் ஒரு பிரதிபலிப்பாய் உள்ளது. அதுதான் அத்தகையதற்கு அந்த விதமான பசியை நம்முடைய இருதயங்களில் உண்டாக்குகிறது. பாருங்கள், நமக்குள் இருக்கின்ற ஏதோ ஒன்று நோக்கி கூப்பிடுகிறது. நாம் சரியாக அது அங்கே உண்டு என்று ஏதோ ஒன்று நம்மிடம் கூறுகிறது. நான் நினைக்கிறேன், இத்தனை ஆண்டுகளினூடாக நான் முட்டாள்தனமானவராக இருந்து அநேக தவறுகளை செய்கின்றதற்காக நான் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் மன்னிப்பு கோருகிறேன். ஆனால் இத்தனை ஆண்டுகளினூடாக லட்சக்கணக்கான அநேக ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவதை காண நான் சாட்சியம் பெற்றுள்ளேன். அவர்களை அங்கு வழிநடத்த என்னை அனுமதித்த கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். அந்த நாளில் அவர்கள் அங்கிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. நான் அறியாமலேயே எப்படி எப்போதும் 5 வசனத்திலேயே நிறுத்திக் கொண்டு வந்தேன். நான் எப்போதும் படிப்பது அதுவரையிலும் தான். ஆனால் அந்த அதிகாரத்தில் இன்னும் சில இன்னும் பல வசனங்கள் உள்ளன. இப்பொழுது நாம் கலந்து சென்றவுடனே உங்களுடைய உணவு விடுதியில் அல்லது உங்களுடைய வீட்டில் அதனுடைய மற்ற பாகத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஏனென்றால் நான் இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டும் என்பதற்காக குறிப்புகளை நான் குறிப்பிட்டு கூற வேண்டி பல வேத வசனங்களை எழுதி வைத்துள்ளேன். நீங்கள் வீட்டிற்கு செல்லும் போது நீங்கள் அதை வாசித்து பார்க்க நான் விரும்புகிறேன். நான் அதை எடுத்துரைப்பேன். அது ஒலிநாடாவில் இருக்கும். நீங்கள் அதில் சிலவற்றை குறித்துக் கொள்ள விரும்பினால் ஏன் அது சரியாயிருக்கும். இப்பொழுது ஆண்களும் பெண்களும் காரியங்களை செய்யும்படியாக தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகின்றார்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்கள் என்று நான் அறிவேன். புரிகின்றதா? இயேசு நம்முடைய மாதிரியாயிருந்தார். நீங்கள் அதை கவனிப்பீர்களேயானால் நான் திருப்ப விரும்புகிற பரிசுத்த லூக்கா 4 அதிகாரத்துக்கு அப்படியே ஒரு நிமிடம் நீங்களும் என்னோடு திருப்ப விரும்புகிறேன். நான் விசேஷமான ஏதோ ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் இதை குறித்து அதிகப்படியான ஒத்துவேத வாக்கியங்களை எடுத்துக் கொள்ளாமல், ஆனால் அதாவது இங்கே ஒரு சில வினாடிகள் இந்த ஒன்றை நீங்கள் என்னோடு வாசிக்க கூடும். பரிசுத்த லூக்கா 4 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் துவங்குவோம். இப்பொழுது இதற்கு இணையாக ஏதோ ஒன்று சம்பவிப்பதை நீங்கள் காண விரும்பினால் இங்கே கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது
கவனியுங்கள். And there went out a fame of him throughout all the regions around about. And he taught in their synagogues.
பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவருடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லோராலும் போடப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் அணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி, இப்பொழுது உங்களுக்கு வேண்டுமானால், உங்களுக்கு அதற்கான ஒரு குறிப்பு உங்களுக்கு வேண்டுமானால், நான் அதை இங்கு எழுதி வைத்திருக்கிறேன். நான் அதை ஓர குறிப்பில் இருந்து அப்படியே ஒரு வினாடியில் எடுத்துக் கூறலாம். நீங்கள் கவனிப்பீர்களானால் அது மார்க்கு மற்றும் மற்ற இடங்களிலும் கூட நீங்கள் கண்டறியலாம். ஆனால் ஏசாயாவில் 61:1-2 இப்பொழுது அவர் அங்கே அதை நிறுத்திக் கொண்டது விரோதமா இல்லையா? அதற்கு அடுத்த வசனம், இது அவருடைய முதல் வருகைக்கு சம்பந்தப்பட்டதாயிருந்தது. இரண்டாம் வசனம், அடுத்த வசனம் அவருடைய இரண்டாம் வருகையுடனும் நியாய தீர்ப்புடனும் சம்பந்தப்பட்டதாயிருக்கிறது. அவர் நிறுத்தி புத்தகத்தை சுட்டினார். உங்களில் யாராவது ஸ்கோஃபீல்ட் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு அடிக்குறிப்பை அந்த பக்கத்தில் அங்கே காண்பீர்கள். பார்த்தீர்களா? உங்களுடைய அடிக்குறிப்பு இரண்டை கவனியுங்கள். அடிக்குறிப்பில் பாருங்கள், அது ஏசாயா 61:1-2 கூறப்பட்டிருக்கின்ற செய்தியோடு அங்கே ஒப்பிடப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். எந்த சம்பவத்திற்கு உதவியா இங்குள்ள இந்த வேதபாக பிரசங்கத்தில் இயேசு கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கிக்க வேண்டியவராயிருந்தார். அடுத்த வசனம் அவருடைய வருகையுடனும் நியாய தீர்ப்புடனும் தொடங்குகிறது. பார்த்தீர்களா? அவர் அத்துடன் எப்படி நிறுத்திக் கொண்டார் என்பதை நீங்கள் பாருங்கள். எப்படி நான் ஒருபோதும் இந்த 5 வசனத்துடன் நிறுத்திக் கொண்டேன் என்பதை நான் ஒருபோதும் அதை கவனிக்கவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திரவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பார்த்தீர்களா? தேவனுடைய ஒத்தாசையினாலும் கிருபையினாலும் நான் அதை செய்ய முயன்று வந்திருக்கிறேன். இங்குள்ளவர்களுக்கும் வெளிநாடாக்கள் செல்லும் வெளிநாடுகளில் உள்ள என் நண்பர்களுக்கும் நான் அதை கூற விரும்புவது, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்ற இந்த காரணமே நான் வார்த்தைக்காக எடுத்துக்கொண்டுள்ள காரணத்தின் நிலையாயிருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் நான் எந்த கோட்பாடுகளுடனும் எந்த ஸ்தாபனங்களுடனும் இசைந்து போக விரும்புவதில்லை. நான் வார்த்தையோடு தரித்திருக்கும்படி நான் தேவனுடைய கட்டளையை பெற்றிருக்கிறேன். இப்பொழுது மற்ற எவராவது வேறு எதையாவது செய்ய விரும்பினால் அது அவர்களை பொறுத்தது. நீங்கள் கவனிப்பீர்களானால் என் ஊழியத்தை குறித்து நான் கண்ட தரிசனத்தில் நான் அந்த மரங்களை ஒருபோதும் மாற்றி நடவில்லை. நான் ஒன்றை மற்றதற்கு ஒருபோதும் மாற்றவில்லை. நான் திருத்துவக்காரரே நீங்கள் எல்லோரும் ஒருத்துவக்காரராய் ஆகுங்கள் என்றோ அல்லது ஒருத்துவக்காரர்களே நீங்கள் எல்லோரும் திருத்துவக்காரராய் ஆகுங்கள் என்றோ ஒருபோதும் கூறவே இல்லை. நான் அவைகளை அவைகளினுடைய சொந்த தொட்டியிலேயே நட்டேன். சரியாக, நான் திருத்துவக்காரனிடம் சென்றேன், நான் ஒருத்துவக்காரனிடம் சென்றேன், நான் ஒவ்வொருவரிடமும் சென்றேன். ஆனால் நடுநிலைமை வகித்து அவைகளில் எதனோடும் சேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் நடுநிலைமையில் தரித்து நின்று ஒரு சகோதரனாய் இருந்து முற்றிலுமாய் தரிசனம் என்ன செய்யும்படி கூறினதோ அதையே செய்தேன். நான் இரு பக்கங்களிலும் இருந்து கனியை புசித்திருக்கிறேன். இரு பக்கங்களிலும் ரட்சிப்பு. இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்களா, இங்கே அநேக திருத்துவக்கார ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஒருத்துவக்காரர்களும் மற்றும் பல்வேறு வகையானவர்கள் அநேகரும் உள்ளனர். ஆனால் அதை குறித்து பின் சிந்தனை செய்யும் நீங்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருப்பீர்கள்? ஏனென்றால் அந்த தரிசனத்தின் ஒரு பாகம் உண்மையாயிருந்ததானால் அதனுடைய மற்ற பாகமும் கூட உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இரண்டு விதமான பழங்களுமே சிலுவையில் காணப்பட்டன, புரிகின்றதா? அவைகள் இரண்டுமே சிலுவையில் முழுவதும் கொத்து கொத்தாக காணப்பட்டன. பிளம் பழங்களும் பேரி பழங்களும் இல்லை, பீச் பழங்கள் இரண்டுமே, பிளம் பழங்களும் ஆப்பிள் பழங்களும் அங்கே என்பேர் விழுந்தன. அவைகள் இரண்டுமே முழுமையாய் சிலுவையில் காணப்பட்டன. ஏனென்றால் அவர்கள் அனைவருமே தேவனில் விசுவாசம் கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்தவ கிரியைகளும் அடையாளங்களும் அவர்களை பின்தொடர்கின்றன. இப்பொழுது ஸ்தாபனத்திற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. மறுபடியும் பிறந்தவர்களே இதனோடு எந்த காரியத்திலும் சம்பந்தம் கொண்டிருப்பார்கள். தேவனோடுள்ள உங்களுடைய அனுபவமே இதனோடு சம்பந்தம் கொள்ளும்படி செய்யும். இப்பொழுது நாம் அதை குறித்து மிகவும் அதிகமாக காண்கிறோம். நான் இங்கு அநேக வேதவாக்கியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். அவைகளை குறிப்பிட எனக்கு விருப்பம். ஒரு கால் நான் சற்று கழித்து குறிப்பிடுவேன். ஆனால் இப்பொழுது நான் 5-ம் வசனத்திலிருந்து 18-ம் வசனம் வரையிலும் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நேரத்தை மீறியாக்க நான் அதை வாசிக்கப் போவதில்லை. ஆனால் இப்பொழுது பவுல் மீண்டுமாய் தீமோத்தேயுவில் இங்கிருந்து துவங்கும் போது அவன் எப்படி எழுத துவங்குகிறான் என்பதை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது ஒரு பரிதாபமானதாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் 5-ம் வசனத்திற்கு பிறகு கவனித்தால், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, புறப்பட்டு செல்ல காட்சியில் ஆயத்தமாகிறான். இங்கே துவங்குவதை கவனியுங்கள், பாருங்கள். நான் நல்லது கவனியுங்கள், நான் ஆயத்தமாயிருக்கிறேன், நான் தேகத்தை விட்டு பிரிவது சமீபமாய் உள்ளது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் செய், இவை எல்லாவற்றையும் செய் என்று கூறுகிறான். எதை? அவருக்கு மேலங்கியை கொண்டு வர. இப்பொழுது நாம் இங்கிருந்து துவங்குவோம். அவன் தேமா என்னை விட்டு பிரிந்து என்கிறான். அவனுடைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஒரு நேரம் வரவேண்டியதாக இருந்தது. அவன் ஒரு வாலிப சுவிசேஷகனாக, ஒரு வாலிப தீர்க்கதரிசியாக இருந்த போது எல்லோருமே அவனுடைய சார்பில் இருந்தனர். ஆனால் இங்கு கீழே நீங்கள் கவனித்தால் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எதற்காக? வார்த்தைக்காக. கலிலேயாவின் வாலிப தீர்க்கதரிசியாக இயேசுவும் இருந்த போது அவர் கைவிடப்பட்ட ஒரு நேரம் அவருக்கு உண்டாயிருந்தது. தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் எல்லா மனிதருக்குமே, உலகத்தாலும் மத சம்பந்தமான உலகத்தாலும் அவர்கள் கைவிடப்படுகின்ற நிலைமை உண்டாகிறது. ஒரு நாள் இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அவர்கள் மீதியான துணிக்கைகளை கூடைகளில் நிறைத்து எடுத்தனர். அடுத்த நாள் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன். அவர் வார்த்தையை கூற துவங்கினவுடனே அவர்கள் எல்லோரும் அவரிடத்திலிருந்து பிரிந்து போக துவங்கினர். அவர் சீஷர்களை நோக்கி பார்த்து, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். நியமனம் செய்யப்பட்டிருந்த அவருடைய சொந்த ஊழியர்கள் 70 பேரும் கூட அவரை விட்டு சென்று விட்டனர். அவர், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். அப்பொழுது பேதுரு இந்த பிரசித்தி பெற்ற வார்த்தைகளை கூறினார். ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டே என்பதை கூறினார். கவனியுங்கள், ஆனால் கைவிடப்படுகிற நேரம் வரும்போது, அந்த நேரம் வருகிறது, அது வந்தே ஆக வேண்டும், அது வர வேண்டும். அந்த நேரம் வரும் என்பதை உங்களுக்கு நிரூபிக்க இங்கே அநேக தீர்க்கதரிசிகளின் காரியங்களை நான் குறிப்பிடும்படியாய் குறித்து வைத்திருக்கிறேன். அது எனக்கு வந்திருக்கிறது. அதிலிருந்து விலகி ஓடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது இங்குள்ளது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அதிலிருந்து விலகி ஓடவில்லை, அவர்கள் நின்று அதை ஏற்றுக்கொண்டனர். சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை. நீங்கள் பவுலை கவனியுங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹோ என்னை, அதற்கு கீழே இங்கே நான் மிருகங்களோட போரிட்டேன், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றான். அவன் சென்று செய்த காரியங்களில் தேவன் அவனுக்கு நல்லவராகவே இருந்தார். ஆனால் அவன் பிரிந்து போகவிருந்த நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது பவுலுக்கு உறுதுணையாக இருந்த தேமா போன்ற ஒரு ஊழியக்காரன், ஒரு மனிதன் ஏன் பவுலை விட்டு பிரிந்து செல்ல மனதாக இருந்தான் என்று நாம் சற்று வேப்படுகின்றோம். சகோதரன் பாக்ஸரை உங்களுக்கு தெரியும், உங்களில் அநேகருக்கு அவரை நினைவிருக்கும். அவர் வழக்கமாகவே இந்த தேமாவை குறித்து படிப்பதுண்டு. அவர், சகோதரன் பிரணாம், நான் பரலோகத்திற்கு செல்லும் போது நான் செய்யப்போகும் முதல் காரியம் நான் செய்யப்போவது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்றார். நான் என்ன என்று அவர், நான் நேராய் நடந்து சென்று தேமா எங்கிருக்கிறான் என்று கண்டுபிடித்து என்னால் முடிந்த அளவு அவனை நான் பலமாக அடிக்கப் போகிறேன் என்றார். அவன் சுற்றிலும் ஓடி, பாக்ஸரே, நீர் எதற்காக இப்படி செய்கிறீர் என்று கூறுவான் என்றார். அவர், பவுலை எல்லோரும் கைவிட்ட போது நீரும் ஏன் அந்த எளிமையும் ஏழ்மையுமான பவுலை விட்டு பிரிந்து போனாய் என்று கேட்பேன் என்றார். நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அங்கே அவர்களுக்கு சண்டை உண்டாயிருக்கும் என்று நான் நம்புகிறதில்லை. ஆனால் அவர் பவுலுக்காக மிகவும் வருத்தமடைந்த காரணத்தால் சகோதரன் பாக்ஸர் அதை குறித்துக் கொள்ளார் என்று நான் எண்ணினேன். நல்லது. பவுல் என்ன செய்தான்? அவன் தன்னால் முடிந்த அளவு உத்தமமாய் பிரசங்கித்திருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அங்கே அவன் அந்த பெண் பிரசங்கிகளையும் மற்ற காரியங்களையும் குறித்து எழுதின போது அங்கு கொந்தளிப்புண்டானது என்று நான் யூகிக்கிறேன். ஸ்திரீயானவள் சபைகளில் அமைதியாக இருக்க வேண்டும், அவள் உபதேசம் பண்ண நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை என்றான். அப்பொழுது அவன் சிறையில் இருந்தான். அப்பொழுது அவர்களுடைய பேராயர்களில் சிலர் என்ன கூறியிருப்பார்கள் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? அந்த நபர் அங்கே சிறையில் இருக்கிறார். இங்கே அவன் நமக்கு இதை எழுத வேண்டிய வேலை என்ன பார்த்தீர்களா? அவனுக்கு ஒரு மதுமான பிரியன் தீமத்தை அவனோடு இருக்கிறான். ஆகையால் இப்பொழுது அவன் இங்கே இருக்கிறான். அதாவது அவன் தீமத்தை திராட்சரசத்தால் போஷித்துக் கொண்டிருக்கிறான். இங்கே இவன் சிறையில் இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்யும்படி கூறுவது என்ன என்பதை எழுதி கொண்டிருக்கிறானோ என்னர். ஆனால் அவன், என்ன, தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்து அப்புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதினவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன் என்றான். பார்த்தீர்களா? பாருங்கள் நண்பர்களே, அந்த நேரம் வருகிறது. ஒளி நடக்கல் செல்லும் தேசத்தில் உள்ள ஜனங்கள் பிரிவினையின் நேரம் வரவேண்டியதா இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள நான் விரும்புகிறேன். அது பிரிவினையை உண்டாக்க வேண்டும். என்னுடைய முடிவின் பாதைக்கு, முடிவின் நேரத்திற்கு நான் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறேன் என்பதை நான் அறியேன். எனக்கு தெரியாது. அது தேவனை பொறுத்ததாய் உள்ளது. நாளைய தினத்தை குறித்து நான் அறியேன். யாருக்கு அது என்ன வைத்திருக்கிறது என்பதை நான் அறியேன். ஆனால் யார் அதை கரங்களில் கொண்டுள்ளது என்று நான் அறியேன். ஆகையால் அங்குதான் அதன் மேல் என் விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேமா இரவு விடுதிகளுக்கு செல்வதற்காக அவனை விட்டு பிரியவில்லை என்று நான் யூகிக்கிறேன். தேமா அப்படி செய்தான் என்று நான் யூகிக்கவில்லை. ஏனெனில் தேமா ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாயிருந்தான். அவன் ஒரு பெரிய உதவியாளனாயிருந்தான். நீங்கள் எப்போதாவது தேமாவின் சரித்திரத்தை வாசிக்க நேர்ந்தால் அவன் ஒரு பிரசித்தி பெற்ற பிரசங்கியாக இருந்தான் என்றும், ஒரு அருமையான நாகரிக பண்பு கொண்ட மனிதன் என்பதையும், உயரிய பண்பாடுடையவனாய் கல்வி பயந்தவனுமாய் இருந்தான் என்பதை அறியலாம். அவன் அறிவுத்திறம் வாய்ந்த ஒரு மனிதனாயிருந்தான். ஆனால் ஏன் அவன் பவுலை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும்? அதுதான் காரியம். அப்படி அவன் பவுலை விட்டு பிரிந்து போக செய்தது எது? அவன் ஒரு இரவு விடுதிக்கு அல்லது ஏதோ ஒன்றுக்கு செல்ல விரும்பினான் என்று நான் நம்பவில்லை. ஆனால் தேவன் பவுலை பிரித்தார் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் இருக்கிறேன் தேமா. நாம் தேமாவின் கருத்துக்கள் சிலவற்றை காண்போம். அன்று நாள் நான் சுமார் பகலில் மலைப்பகுதியில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது வியப்படைந்து தேமா ஏன் அந்த நபரை விட்டு பிரிய வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தரிடம் அவன் என்னிடத்தில் அந்த ஏழ்மையான எளிய பிரசங்கியாரை விட்டு அவன் ஏன் பிரிய வேண்டும்? புறஜாதிகளின் மத்தியில் முன்னின்று எழுப்புதலை ஆரம்பித்த அந்த மனிதனை ஒரு தீர்க்கதரிசியை விட்டு ஏன் பிரிய வேண்டும்? அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்லவென்று யாருமே கூற முடியாது. அவன் ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவனாயிருந்தான். அவன் அப்போஸ்தலனாயிருந்தான். புறஜாதிகளுக்கு வல்லமையான மகத்தான ஒரு அப்போஸ்தலனாயிருந்தான். தேமா பவுலோடு சேர்ந்து கொண்டு ஐக்கியம் கொண்டிருந்து அந்த மனிதன் மேல் தேவனுடைய ஆவி அசைவாடுவதை கண்டிருந்தான். அவன் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்த அத்தகைய ஒரு நபருக்கு அவன் ஏன் தன்னுடைய புறமுதுகை காட்ட வேண்டும்? நீங்கள் பவுல் இங்கே கூறுவதை கவனித்தீர்களா? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. இப்பொழுது தேமா பின்மாற்றம் அடைந்ததாக நான் கருதவில்லை. அவன் பின்மாற்றம் அடைந்தான் என்று நான் கருதவில்லை. ஆனால் அவன் பவுலை குறித்து தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தான் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது தேமா ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவன். அவன் செல்வந்தனாயிருந்தான். ஜனங்களுக்கு சில சமயங்களில் பணம் தான் மார்க்கம். அவர்கள் கலிபோர்னியாவில் உங்களுக்கு 3 காடிலா கார்கள் இல்லாவிட்டால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று கூறினது போன்றே. எனவே அதன் பொருள், நீங்கள் செல்வ பெருக்குடையவர்களாயிராவிட்டால், உங்களுக்கு பட்டணத்தில் அருமையான சபையில்லை என்றால் ஜனங்கள் வரமாட்டார்கள் என்பதே ஆகும். அது இங்கும் அங்கும் ஏறக்குறைய அந்த விதமாகவே உள்ளது. அது நிரூபிக்கிறது உங்களுக்கு நாட்டிலேயே சிறந்த சபை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் ஓ நீ அப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டேன் என்னடி கூறுகிறாயா என்கின்றனர். நம்முடைய கர்த்தருக்கு தம்முடைய தலைசாக்கு இடமில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு அங்கேயை மட்டுமே உடுகிறாய் இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? புரிகின்றதா? அவர் அதையே வைத்திருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு விதமாய் தள்ளப்பட்ட ஒரு நபராயிருந்தார். அவர் தம்முடைய தலையை சாய்க்க இடமில்லாதிருந்தார். ஆனால் அவர்கள் அதே காரியத்தை நினைத்து அவருக்கும் ஏறக்குறைய அதையே செய்திருப்பார்கள். இப்பொழுது பவுலினுடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு தோல்வியை தேமா கண்டிருப்பது போல தோன்றுகிறது என்று நான் நினைக்கிறேன். தேவருக்கு முன்பாக இந்த வயோதிபர் ஒதுக்கப்பட்டான் என்று அவன் நினைத்தான் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய கண்களை பிடுங்கி பவுலுக்கு கொடுக்க மனதாயிருந்தனர் என்பதை அவன் எண்ணி பார்த்தான். இப்பொழுது பவுல் அதை கூறினான். அவன் உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்களே என்றான். காரணம் பவுலுக்கு கண்களில் கோளாறு இருந்தது என்பதை நாம் கருத்தில் கொண்டுள்ளோம். ஏனெனில் அவன் என் கையெழுத்தை எவ்வளவா எழுதினேன் என்று பாருங்கள் என்றான். அவன் பெரிய எழுத்தில் என்றான். ஆனால் நான் லெக்சிகன் என்ற வேத அகராதியை வைத்துள்ளேன். அது கொட்டை எழுத்துக்களினால் என்று கூறுகிறது. அவன் ரோமாபுரியில் அங்கே சிறையில் இருந்தான். அதில் ஏதோ ஒரு தவறு உண்டாயிருந்தது. அவன் பரம தரிசனத்தை கண்டது முதற்கொண்டே அது அவனுடைய கண்களை அவனை தொல்லைப்படுத்திக் கொண்டு வந்தது என்று கூறினான். ஜனங்கள் தங்களுடைய கண்களை பிடுங்கி கொடுத்திருப்பார்கள். பாருங்கள், பவுல் வேதனைப்பட்டான். அவனுடைய கண்கள் அவனை தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தன. அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான். அவன் கர்த்தரிடத்தில் தன்னை சுகமாக்கும்படி மூன்று தரம் வேண்டிக் கொண்டான். அவன் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்றான். இப்பொழுது அது விரைவில் நன்றாக குணமாகிவிடும். பின்னர் மீண்டுமாய் அவனை தாக்கும். பின்னர் அவன் குணமடைவான். அது மீண்டும் அவனை தாக்கும். நீங்கள் பாருங்கள், மற்ற அப்போஸ்தலர்கள் ஒன்று சேர்ந்து பெற்றிருந்த ஊழியம் அனைத்து காட்டிலும் பவுல் மகத்தான ஊழியத்தை பெற்றிருந்தான். அவர்களில் சிலர் நல்லது நான் இயேசுவோடு நடந்தேன் என்று கூறலாம். ஏன், தெருவில் இருந்த மனிதனும் அவர் இருந்த போது அவருடன் நடந்தான். ஆனால் பவுல் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்திற்கு ஏறின பிறகு அக்கினி ஸ்தம்பத்தில் அவரை கண்டான். அவர் திரும்பி வந்து தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் பவுலை கூப்பிட்டார். பாருங்கள், புரிகிறதா? அவன் மத்தேயு மார்க்கு லூக்கா அவர்களில் மற்றவர்களை காட்டிலும் மகத்தான ஊழியத்தை உடையவனாக இருந்தான். அவன் அவர்கள் எல்லோரிலும் மேலானவனாக இருந்தான். அவன் நான் என்னை உயர்த்தி கொண்டு இப்பொழுது உங்களுக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது, நான் கர்த்தரின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவரை கண்டேன் என்று கூறாதபடிக்கு என்றான். நல்லது, அவர்கள் நாங்கள் அவருடன் நடந்தோம் என்கிறார்கள். நல்லது, கேலேயாவிலும் நாசரேத்திலும் சுற்றிலும் இருந்த ஊர்களில் இருந்த ஜனங்கள் எல்லோருமே அவருடன் நடந்தனர். அவர்கள் எல்லோருமே அவரோடு கூட நடந்தனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், பவுல் அவர் மாம்சமாவதற்கு முன்பு அவர் இருந்த ரூபத்தில் அவரை கண்டு அவருடன் பேசினான். புரிகின்றதா? அவர் அந்நிலையில் பவுலுக்கு கட்டளையிட்டார். அவர் அந்த ஒளியில் இருந்த போது அவர் பவுலுக்கு கட்டளையிட்டார். பவுல் அவரை கண்டிருந்தார். அவன் சகோதரராகிய உங்களில் சிலரை விட நான் மேலானவர் என்று கூறி என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு சாத்தானின் தூதன் கொடுக்கப்பட்டிருக்கிறான் என்றான். அது அவனை தாழ்த்துகிறது. அவன் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தினம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என்றான். அவர் சவுலே இல்லை பவுலே, என் கிருபை உனக்கு போதும் என்றார். அதன் பின்னர் பவுல் என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், ஏனெனில் நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்கள், நான் அதில் மேன்மை பாராட்டுவேன் என்றான். இப்பொழுது நீங்கள் இப்பொழுது கவனித்தீர்களா? ஊழியத்தை செய்து வந்த மற்றெல்லோரை காட்டிலும் மகத்தான ஊழியத்தை பெற்றிருந்த அந்த மனிதன், அவர் எல்லோரை காட்டிலும் மேன்மையான ஊழியத்தை பெற்றிருந்த பவுல், இயேசுவை அக்கினி ஸ்தம்பத்தில் கண்டு அவன் என்ன வேண்டும் என்பதற்கான கட்டளையை தனக்கு பெற்றுக் கொண்டவன். அதே தேவனால் எவ்வித சந்தேகமும் இன்றி அதே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வல்லமையினாலும் ரூபகாரப்படுத்தப்பட்டவன். ஒரே ஒரு மேலங்கியை வைத்திருக்கும் அளவுக்கு அவ்வளவு தரித்திரன். தங்களுடைய கண்களை பிடுங்கிக் கொடுக்க ஆயத்தமாயிருந்த ஒரு கூட்ட ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறான். அவர்களில் சிலர் கோடீஸ்வரர்கள். அதே சமயத்தில் பவுல் ஒரு மேலங்கியை மாத்திரமே வைத்திருந்தான். அவன் அந்த மேலங்கியை கொண்டு வா, இங்கு குளிராய் உள்ளது என்றான். அவன் மலைப்பிரதேசத்தில் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மேலங்கியே இருந்தது. ஆனால் தேமா உயர்ந்த நிலையில் இருக்கும் மனிதனாய், உயர்வனம் படைத்தவனாய், நாகரிகம் உள்ளவனாய், கல்வி அறிவு கொண்டவனாய், பணக்காரனாய், அநேக ஆடைகளை உள்ளவனாய் இருந்தான். அவன் அந்த நபரிடம் அவரிடத்தில் ஏதோ தவறு உண்டு, அவருக்கு தன்னுடைய கண்களை பிடுங்கிக் கொடுக்க அநேக நண்பர்கள் உள்ளனர், இருந்தாலும் அவன் மிகுந்த தரித்திரனாய் அவன் ஒரு மேலங்கியை மாத்திரமே வைத்திருக்கிறான். பவுலிடத்தில் ஏதோ தவறு உண்டு என்றான். ஓ, உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆவி உலகத்தை விட்டு செல்கிறதில்லை. அவர்கள் இன்னமும் அதே விதமாக இருக்கின்றனர். பணம் தேவன் அல்ல, ஒரே ஒரு தேவன் மட்டும் உண்டு. புரிகின்றதா? ஆனால் ஜனங்கள் உங்களுக்கு பெரிய ஊழியம் இருப்பதனால் இந்த எல்லாவற்றையும் இந்த அனைத்தையும் மற்றும் இந்த மகத்தான பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பெரிய பள்ளிக்கூடங்களையும் பெரிய என்னென்ன பற்றி சொந்தமாக கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றனர். தேவன் அந்த காரியங்களில் ஈடுபடுகிறதில்லை. அதாவது இது என்னுடைய சிறிய கருத்து. தேவன் தனிப்பட்ட நபருடன் ஈடுபடுகிறார். அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி செல்வதற்காக நம்மை ஒருபோதும் நியமிக்கவில்லை. ஆனால் பவுல் ஒரே மேலங்கிய உடையவனாக இருந்து அங்கே குளிராயிருக்கின்ற காரணத்தால் அதை அவருக்கு அங்கே கொண்டு வரும்படி அவன் தீமோத்தேயுவிடம் கூறுகிறான். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பிரசங்கம் செய்த அத்தகைய ஊழியத்தை கொண்டிருந்த ஒரு மனிதனாகிய பவுல் எல்லா விதமான அற்புதங்களையும் நிகழ்த்தின ஒரு ஊழியம், ஒரு அக்கறி ஸ்தம்பத்தில் இயேசுவை கண்டு அவரிடம் கட்டளை பெற்றவன், இருப்பினும் ஒரே மேலங்கியை சொந்தமாக கொண்டிருந்தான். தேமா அப்படிப்பட்ட ஒரு நபர் என்று கூறி அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான். இப்பொழுது அவன் அங்கே துரோவாவிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அங்கு கண்ணான் என்ற ஒரு மனிதன் அங்கிருந்ததாக நாம் கண்டறிகிறோம். அவன் ஒரு கயவனாயிருந்தான். அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை வெறுத்தான். அவன் பவுலுக்கு அவனால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் அவனுக்கு செய்து அவனை சிறையிலிட்டான். பவுலும் கூட தீமத்தை விடும் அந்த நபருக்கு எச்சரிக்கையாயிரு என்று எச்சரிக்கிறான். இதோ தேமா, ஓஹோ தேவனே, ஜனங்கள் இதை கேட்கட்டுமே. இங்கு தேமா அவரோடு தர்க்கம் செய்ததற்காக ஒரு மனிதனை கூழாக்கின அந்த மனிதனின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். இப்பொழுது கிறிஸ்துவின் சபை பிரசங்கிமார்களே, இப்பொழுது இதை கேட்க ஆயத்தமாகுங்கள். ஒரு சமயம் ஒருவன் என்னிடம் என்னை குருடாக்கு, என்னை குருடாக்கு, நீ பரிசுத்தாவை பெற்றுள்ளாயே, என்னை குருடாக்கு என்றான். நான், நீ ஏற்கனவே குருடா இருக்கிறாயே என்றேன். புரிகின்றதா? இப்பொழுது பவுல் ஏன் அந்த கண்ணானை குருடாக்கவில்லை? அந்த விதமாய் நினைக்கும் ஜனங்களின் மேலுள்ள அதே விதமான ஆவிதான் தேமாவின் மேல் இருந்தது. அவரோடு தர்க்கம் செய்ததற்காக ஒரு மனிதனை குருடாக்க முடிந்த ஒரு மனிதன் அப்படி இருக்க பட்டணத்தில் ஒரு கண்ணான் தன்னுடைய ஊழியத்துக்கு எடுக்க அனுமதிக்கிறானே. தேமா அவன் தீர்ந்து போய்விட்டான். அவன் தன்னுடைய எல்லா வரங்களையும் இழந்து விட்டான். அவன் தன்னுடைய குருடாக்கு மரத்தை இழந்து விட்டான் என்று கூறியிருப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்படியா இன்னமும் அந்த ஆவி ஜீவித்து, சகோதரனே நீங்கள் போய்விட்டீர்கள் என்று கூறுவதை நீங்கள் காணவில்லையா? ஓஹோ, அது ஜனங்களுடைய தலைக்கு மேலே செல்கிறது. அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. அது அவ்வளவுதான், புரிகின்றதா? அவர்கள் அதை காண முடிகிறதில்லை, புரிகின்றதா? அவர்கள் புரிந்து கொள்கிறதில்லை. இப்பொழுது தேமா அவன் அதை விரும்பினார் என்ற காரணத்திற்காக பவுல் அந்த மனிதனை குருடாக்கவில்லை. இயேசு பிதாவானவர் எனக்கு முதலில் காண்பிக்கும் வரைக்கும் நான் எதையும் செய்கிறதில்லை என்று கூறவில்லையா? சில ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய சொந்த தாயார் படுத்துக் கொண்டே மறித்துக் கொண்டிருக்கையில், பில்லி என்னுடைய கதி என்ன என்று கூறின பொழுது, தேவன் முதலில் என்னிடம் கூறும் வரைக்கும் நான் ஒன்றைக்குமே கூற முடியாது என்று நான் கூறினதை உங்களிடம் கூறவில்லையா? அதுதான் சம்பவித்தது. மனிதனால் கூற முடியாது. மனிதன் துவக்கத்திலேயே தோல்வியாயிருக்கிறான். அவன் தேவன் அவன் மூலம் கிரியை செய்யும் ஒரு பிரதிநிதியாய் மட்டுமே இருக்கிறான். தேவன் தம்முடைய சொந்த சித்தத்தையே செய்கிறார். ஆனால் நீங்கள் இதை அதை மற்றதை பற்றி எப்பொழுதும் மோசம் போக்குகின்ற ஜனங்களை காணும் பொழுது நீங்கள் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. புரிகின்றதா? இயேசுவானவர் தாமே அதை செய்யவில்லை. அவர் பிதா செய்கிற கிரியைகளையே நான் செய்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் எனக்கு காண்பிக்கிறார். பின்னர் நான் அதை செய்கிறேன். நான் வேறதையும், அதை தவிர வேறதையும் செய்ய முடியாது என்றார். பவுல் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை உடைய ஒரு மனிதனாக இருந்து அதே சமயத்தில் அவன் ஒரே மேலங்கியை சொந்தமாக கொண்ட அவ்வளவு தரித்திரனாக இருந்து அதை அவனுக்கு தீமோத்தேயு கொண்டு வர வேண்டும் என்றிருந்ததை தேமா அங்கே கண்டான். ஒரே மேலங்கி. ஆனால் பவுலும் கிறிஸ்துவை போன்றே மாதிரியாக இருந்தான். அவன் ஒரு மேலங்கியை வைத்திருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் அதிக பணமும் ஏன் இன்றைக்கு ஜனங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? இப்பொழுது கவனியுங்கள், அவன் பிரசங்கிப்பதற்கு மாறாக இருந்த எவரிடமும் அவன் திரும்பி, நீ கொஞ்ச காலம் குருடாயிருப்பாய் என்று கூறும் அளவிற்கு அவருக்கு வல்லமை இருந்தது. அந்த மனிதன் குருடாயிருந்தான். இங்கு ஒரு கண்ணான் இருக்கிறான். அவன் மற்ற மனிதன் செய்ததை விட 10 மடங்கு அதிக தீமை செய்து அதே சமயத்தில் அதென்று தப்பித்து விடுகிறான். தேமா, நல்லது பாருங்கள், இந்த வயோதிபனவர் இப்பொழுது திறந்து விட்டான். அவன் தன்னுடைய ஊழியத்தை இழந்து விட்டான் என்று எண்ணியிருக்க வேண்டும். இல்லை இல்லை, அவன் தன்னுடைய ஊழியத்தை இழக்கவில்லை, ஒருபோதும் இழக்கவே இல்லை. தேவன் அந்த விதமாய் காரியங்களை செய்கிறதில்லை. தேவன் இந்தியனை போன்று கொடுப்பவர் அல்ல. ஆம், இப்பொழுது கவனியுங்கள், பவுல் எலியாவை போன்று ஏதோ ஒரு ஒழுங்கில் இருந்தான். தீர்க்கதரிசியாகிய எலியா தேவனுடைய கட்டளையால் மலையின் மேலே சென்று வானத்திலிருந்து அக்கினி விடும்படியாக கட்டளையிட்டான், அது விழுந்தது. அவன் தண்ணீருக்காக கட்டளையிட்டான், அது வந்தது. பின்னர் அவன் தேவனுடைய செய்தியின் அதிகாரத்தையுடையவனாய் 400 தீர்க்கதரிசிகளை கொன்று அவர்களுடைய தலைகளை துண்டித்து அவைகளை மலையின் கீழே
உருட்டிவிட்டான்.
பின்னர் ஒரு பெண்ணின் பயமுறுத்தலுக்கு அஞ்சு ஓடினான். ஒரு அற்பமான மாய்மாலக்கார பெண், அதாவது அவள் ஒரு நாத்திகவாதியாயிருந்தாள், எசபேல். அந்த அற்பமான ஸ்திரீயே இவை ஒவ்வொன்றிற்கும் காரணமாயிருந்தாள். அவளே இதற்கு காரணமாயிருந்தாள். அவன் அவளை முதலாவது கொண்டிருக்க வேண்டும் என்பது போன்றே காணப்பட்டாள். ஆனால் தேவன் காரியங்களை செய்யும்படியான வழிகளை வைத்திருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்கள் மட்டுமே தேவனுடைய சித்தப்படி அந்த கிரியைகளை செய்ய முடியும். நண்பர்களே, உங்களுக்கு புரியவில்லையா? தேவனுடைய வழியின் அசைவு கற்றபடி நீங்கள் அசைய வேண்டும். எத்தனை முறை நான் சகோதரர்களுக்கு ஆலோசனை கூறியுள்ளேன். நான் அவர்களிடம் நடந்து சென்று, சகோதரரே, அது ஒரு வித்தியாசத்தை உண்டுபடுகிறதில்லை, நாம் சகோதரர்களாக இருப்போம் என்று கூறி அவர்களுடன் கைகுலுக்க எனக்கு எவ்வளவு ஆவல். எப்படி நான் அதை செய்து திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி என்ற என் கட்டளையை காத்துக் கொள்ள முடியும்? அதை செய்ய பிரியமே இல்லை. நான் ஊழியக்காரர்கள் மத்தியில் நின்றிருக்கிறேன். அவர்கள் ஒருவர், சகோதரன் பிரணாம், என்னுடைய அத்தை இங்கு வந்துள்ளார். நீர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்பதை நான் அறிவேன். அவளிடம் சென்று அவளுக்கு பார்வையை திரும்ப அழையுங்கள் என்று கூறினார். நான் செய்யக்கூடுமானால் நான் அதை செய்வேன். அவர் அதை செய்யும்படி என்ற கூறும் வரைக்கும் நான் அதை செய்ய முடியாது. புரிகின்றதா? எவருமே அதை செய்ய முடியாது. எலியாவும் அதை செய்ய முடியாது. எவருமே அதை செய்ய முடியாது. இப்பொழுது நாம் கண்டறிந்தது என்னவெனில், பவுல் தேமா பவுலோடு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது பவுல் சப்பானியாய் அங்கிருந்த ஒரு மனிதனை கண்டு, குணமடைவதற்கேற்ற விசுவாசம் உள்ளத்தில் உண்டென்பதை நான் காண்கிறேன், எழுந்து காலொன்றினில் இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார் என்று கூறினதை கேட்டிருக்கிறான். வியாதியஸ்தரை அவன் சுகப்படுத்துவதை கண்டிருக்கிறான். அதே சமயத்தில் அவன் தன்னுடைய நண்பன் தேயப்பிலு வியாதியாயிருக்க விட்டு
விடுகிறான்.
பவுல் தன்னுடைய ஊழியத்தை இழந்து விட்டான். அப்படித்தான் தேமா எண்ணிருக்க வேண்டும். அவன் சுகமளிக்கும் மரத்தை உடனாய் இருந்தால் பின்ன ஏன் அவனுக்கு மிகவும் விசுவாசமாயிருந்து அவன் அருகில் நின்ற அந்த நண்பனை அவன் அங்கு சென்று குணமாக்கவில்லை? ஏன் அவன் சுகமாக்கவில்லை? அவன், நான் அங்கு அவனை வியாதிப்பட்டவனாகவே விட்டு வந்துள்ளேன் என்றான். எனக்கு மேலங்கியே இல்லை, எனவே நீ அதை எனக்கு கொண்டு வர வேண்டும். அந்த கண்ணானை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் அந்த பட்டணத்தில் நடந்த கூட்டத்தை பாழாக்கி விட்டான். நான் அந்த பட்டணத்தை விட்டு போக வேண்டியதாயிருந்தது. அவன் என்னை சிறையிலிட்டான் என்கிறானே. தேமா எந்த விதமான ஒரு பிரசங்கி இப்படி மாறிவிட்டானே என்று கூறினதை நான் யூகித்து பார்க்கிறேன். பார்த்தீர்களா சகோதரனே, இன்றைய உலகில் அவர்களில் அநேகர் தேமாவின் ஆவிகளை பெற்றுள்ளனர். அது என்னவென்பதை குறித்து அவர்களுக்கு தெரிகிறதில்லை. புரிகின்றதா? அவர்களிடம் இதை விளக்கிக் கூற முயற்சிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதை எப்படியும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. புரிகின்றதா? பார்த்தீர்களா? ஒரு கிறிஸ்தவின் ஊழியக்காரன் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறான். இங்கு நம்முடைய உதவிக்காரர்களில் ஒருவர், அவர் இங்கு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதையே நான் அறிகிறேன், அது டோனி சேபல். அவர் வழக்கமாகவே இங்கிருப்பார். அவர் என்னிடம் வந்து, அண்மையில் அவர் இங்கு வருவதற்கு முன்பே அவர் கூறினார், அவரே கூறினார், அவர், நான் ஒரு சொப்பனம், ஒரு விரோதமான சொப்பனம் கண்டேன் என்றார். அவர், நான் பரலோகத்தை நோக்கி செல்லும்படியான என்னுடைய வழியை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருந்தவாறு சொப்பனம் கண்டேன் என்றார். அவர், அப்பொழுது ஒரு மனிதன் கருப்பு அங்கி அணிந்தவராய் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு வருவதை நான் கண்டேன் என்றார். நான் அந்த மனிதனிடம் சென்று, நான் அவரிடத்தில் பரலோகத்திற்கு செல்லும்படி எது என்று கேட்டேன் என்றார். அவரோ, எனக்கு முன்னால் போய்க் கொண்டிருக்கும் மனிதனை கேள் என்றாராம். அது அவர் சென்று வந்ததான சபையின் போதகராயிருந்ததாம். அவர் சிறிது தூரம் சென்ற போது அவர் வேறொரு மனிதனை சந்தித்தாராம். அவன் ஒரு கருப்பு அங்கி அணிந்தவராய் பாடல்களை பாடிக்கொண்டு நடந்து போய்க் கொண்டிருந்தாராம். அது மற்றொரு போதகராயிருந்ததாம். அந்த இரண்டு போதகர்களுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர்களாம். அவர் சொன்னார், அருமையான மனிதர், அவர், இங்குள்ள இந்த மலை உச்சியை நான் சென்றடையக்கூடிய வழியது என்றாராம். அவர், இங்கே பார் என்றாராம். தொடர்ந்து, அங்கே உச்சிக்கு செல்லும் வழியில் மேலே சிறு உருவம் படைத்த ஒருவன் நிற்பதை காண்கிறாயா என்றாராம். நான், ஆம் என்றேன் என்று கூறினார். அந்த நபரோ ஒரு நீண்ட மேலங்கியையும் மாடுமேய்க்கும் சிறுவர்கள் அணியும் தொப்பி ஒன்றையும் அணிந்தவராய் அங்கே நின்றிருந்தார் என்றார். யாரோ ஒருவர் கூறினாராம், கெண்டக்கியில் என்னை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த நபர் ஏதோ ஒரு பிரசங்கியை போன்றே காணப்படுகிறார் என்றாராம். ஒரு பண்ணையாளனை போன்று அல்லது ஏதோ ஒன்றை போன்றும் காணப்படலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தோற்றங்கள் முக்கியமல்ல. அங்கே மேலே நின்று கொண்டிருந்தது நான் என்று கூறினார். அவர் மலையின் மேலே நிலையில் வந்தபோது நான் அவர் கையை பிடித்து அவர் மலையின் உச்சியை அடையும் வரைக்கும் அவரை வழிநடத்தினேனாம். கடக்க வேண்டிய ஒரு வனாந்திரம் அங்கிருந்தது. நான், டோனி, நான் உண்மை இங்கு விட்டுவிட வேண்டும், இனிமேல் நீங்களாகவே நடந்து செல்ல வேண்டும் என்றேனாம். அவர், சகோதரன் பிரணாம், இங்கிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்றாராம். நான், டோனி, இங்கே வாரும், அங்கே கீழே பாருங்கள், ரத்தம் தோய்ந்த வெறுங்கால் அடிச்சுவர்களை நீங்கள் காண்கிறீர்களா என்று கேட்டேன் என்றார். நான் அதைத்தான் நான் வழி நெடுக்க பின்பற்றி வந்துள்ளேன், அதையே பின்பற்றி செல்லுங்கள் என்றேனாம். நான் மனிதனுக்கு சுட்டி காட்டும்படியாக அறிந்துள்ள ஒரே காரியம் அதுவே. ஒரு கோட்பாட்டுக்கோ அல்லது ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுதலுக்கோ சுட்டிக்காட்டவல்ல, ஆனால் வேதாகமத்துக்கு வழிநடத்தி செல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரத்தம் தோய்ந்த அந்த அடிச்சுவர்களையே சுட்டிக்காட்டுகிறேன். இப்பொழுது அந்த மனிதன் எப்படி உணர்ந்திருக்க வேண்டும்? அநேக கோட்டீஸ்வர நண்பர்களோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரே மேலங்கி. அந்த மனிதன் ஒரு மனிதனை குருடாக்கும் வல்லமையை பெற்றிருந்தான். ஆயினும் ஒரு மனிதன் அவனை பட்டினத்திலிருந்து துரத்த அனுமதித்தான். அதை குறித்து ஒரு காரியத்தையும் அவன் செய்யவே இல்லை, எழுந்து நடந்து சென்று விட்டான். வியாதியஸ்தருக்காக ஜெபித்தான், ஆனால் தன்னுடைய நண்பன் சுகமீனமாக இருக்கும்படி விட்டுவிட்டான். தேமா அவனை விட்டு பிரிந்து சென்றான். மற்ற எல்லோருமே அவனை விட்டு பிரிந்து சென்றனர். அவர்கள் எல்லோருமே அவனை விட்டு பிரிந்து சென்றனர். பவுல் எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள் என்றான். அவர்கள் ஒவ்வொருவரும் அவனை விட்டு பிரிந்து சென்றனர். நான் இதை கூறுகிறேன், ஒரு மனிதன் வார்த்தைக்கு உண்மையாயிருக்கும் பொழுது வெறுமன ஒரு கூட்டத்தில் மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு மனிதன் வார்த்தைக்கு உண்மையாயிருக்கும் பொழுது அவர்கள் அவனை விட்டு பிரிந்து செல்லும் நேரம் வரும். சரியாக அவர்கள் அதை செய்தனர். அவர்கள் அதை நம்முடைய கர்த்தருக்கு செய்தனர். அவன் சத்தியத்திற்காக நிற்கிற பொழுது அவர்கள் அவனை விட்டு விலகி விடுவார்கள். எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். இப்பொழுது தேமாவும் மற்றவர்களும் என்ன நினைத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? லூக்கா ஒரு வைத்தியனாக இருந்தான் என்ற அந்த வேதவார்த்தையை அறிவோம், நாம் யாவரும் அறிவோம். பவுல் அவன் எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் அவனோடு இந்த வைத்தியனையும் கூட்டிச் சென்றானே. தெய்வீக சுகமளித்தலை பிரசங்கித்து விட்டு தன்னுடைய நண்பனை சுகவீனமாய் விட்டு செல்கிறானே. மிகவும் ஏழை அவன், ஒரு மேலங்கியை வைத்திருந்தான். அவன் ஒரு மனிதனை குருடாக்க முடிந்த போது ஒரு மனிதன் அவனை பட்டணத்திலிருந்து துரத்த அனுமதிக்கிறான். பாருங்கள், அவன் தீர்ந்து விட்டான் என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் அவன் தீர்ந்து விடவில்லை. அவன் முற்றிலுமாக ரத்தம் தோய்ந்த அடிச்சுவடுகளில் இருந்தான். அவன் அதை பின்பற்றிக் கொண்டிருந்தான். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவன் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்றான். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து மனிதரின் புகழ்ச்சியை விரும்பினான். ஹலோ திருத்தந்தை தேமா அவர்களே, நீங்கள் தத்துவப்பட்டம் பெற்றுவிட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். ஓ ரட்சகமாகவே அவர்கள் அதை விரும்புகிறார்கள். இயேசு, நீங்கள் தேவாலயங்களில் நின்று கொண்டு எப்படியாய் ரபி என்று அழைக்கப்பட விரும்புகிறீர்கள் என்றார். நீங்கள் அதிக ஆக்கினை மட்டுமே அறிவீர்கள் என்றார். புரிகின்றதா? இப்பொழுது இந்த வைத்தியன் அவரை பின்தொடர்வதை அல்லது அவரோடு இருப்பதை அவர்கள் கண்டனர் என்று நாம் அறிவோம். பவுல் லூக்காவை கூட்டிச் சென்றான். அவன் கூறினான், இங்கே அவன் லூக்கா ஒருவர் மாத்திரமே என்னை கைவிடாதிருக்கிறான் என்றான். லூக்கா அவனுக்கு நல்லவனாக இருக்கிறான், ஆனால் லூக்கா அவனுக்கு செழிப்பானவனாக இருக்கிறான். அவனுடைய ஊழியத்திற்காக லூக்கா அவனுக்கு தேவைப்படுகிறான். இந்த வைத்தியன் ஒரு மனிதனை அவன் எங்கெல்லாம் சென்றானோ அவனையே பின்பற்றினான். அவனோ தெய்வீக சுகமளித்தலை பிரசங்கித்தான். தெய்வீக சுகமளித்தலை பிரசங்கித்து செப்பாணிகளை சுகப்படுத்தி மருத்துவரை உயிரோடு எழுப்பி இப்படிப்பட்ட காரியத்தையும் செய்து மகத்தான தரிசனங்களை கண்டு நடக்கவிருக்கும் சம்பவங்களை உரைத்து தன்னுடைய சொந்த உடன்கூடியன் வியாதியாயிருக்கும் விட்டு விடுகிறான். லட்சக்கணக்கான டாலர்களை சம்பாதித்து கோடிக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ள கட்டிடங்களையும் பெரிய பள்ளிக்கூடங்கள் போன்ற இப்படிப்பட்ட காரியங்களையும் கட்டியிருக்கலாம், ஆனால் அவனுக்கோ அணிந்து கொள்ள ஒரு மேலங்கி தவிர வேற இருக்கவில்லை. தேமா அப்படிப்பட்ட ஒரு நபருடன் நான் சம்பந்தம் கொள்ள மாட்டேன். அவன் ஒரு தாழ்ந்த வகுப்பை சார்ந்த நபராயிருக்கிறான். நான் ஸ்தாபன சகோதரர்களோடு சேர்ந்து கொள்வேன், நான் அங்கே குறிப்பிடத்தக்க ஒருவராக இருக்கும்படி நான் செல்வேன் என்றான். அது அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தபடியால் நான் அந்த நிலைமையில் உள்ள அந்த ஏழை நபரை விட்டு பிரிந்து அந்த நிலைக்கு அவனை ஆளாக்கியதற்காக நானும் பாஸ்டர் செய்ததையே அவனை தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன். அவன் இவன் அருகில் நின்று கொண்டிருந்திருக்க வேண்டும். அவனை கிறிஸ்துமண்டிக்கு வழிநடத்தியவன் பவுலே. ஆனால் நீங்கள் பாருங்கள், இது ஆவியை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பதாகும். தேவனுடைய சித்தம் என்னவென்பதை அறிந்து கொண்டு பின்னர் தேவனுடைய சித்தத்தை செய்தல். புரிகின்றதா இப்பொழுது? ஆனால் அங்கே அவன் இவரை அந்த நிலைமையில் விட்டு சென்றான். அவனை விட்டு பிரிந்து சென்றனர். எல்லோரும் அவனை கைவிட்டனர். நான் அதை குறித்து எவ்வளவு சிந்தித்து பார்க்கிறேன். எப்படியும் வார்த்தைக்கு உண்மையாக இருக்கும் ஒரு ஊழியக்காரனை விரைவிலோ அல்லது காலந்தாழ்ந்தோ ஜனங்கள் அவனை கைவிடப் போகிறார்கள் என்பதை அப்படியே நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது அதை சில நிமிடங்கள் ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகிறோம். நான் உங்களை இப்பொழுது நீண்ட நேரம் வைத்துக் கொள்ள மாட்டேன், ஏனென்றால் காலையில் நீங்கள் இங்கிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்பொழுதுமே தேவனுடைய ஊழியக்காரன் வார்த்தைக்கு உண்மையாக இருக்கும் பொழுது எல்லோருமே அவனை கைவிடுவர். அது இப்பொழுது அப்படியே வேதாகமத்தில் அல்லது வரலாற்றில் எந்த காலத்திலும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு மனிதன் வார்த்தைக்கு உண்மையாய் நிலைத்திருக்கும் பொழுது, அவன் எவ்வளவு பிரபலமானவனாய் இருந்த போதிலும், அவன் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது மத சம்பந்தமான உலகம் அவனை கைவிட்டு அவனை விட்டு பிரிந்துவிடும் ஒரு நேரம் வரும். இப்பொழுது அதை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் முடிய உள்ள வேத பாகத்திலும் நிசாயா ஆலோசனை சங்கத்திற்கு முன்பிருந்த காலத்திலும் நிசாயா பிதாக்களிலும் எடுத்து வாசித்து பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பரிசுத்தவானும், ஒவ்வொரு தீர்க்கதரிசியும், ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனும் வார்த்தையோடு தரித்திருந்த போது மத சம்பந்தமான காரியத்தினால் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டனர். பவுல் அவர்களில் ஒருவனாயிருந்தான். இன்றைக்கு ஒருவன் அந்த விதமாயிருந்தால் அதே காரியம் சம்பவிக்கும். அது முற்றிலும் உண்மை. நீங்கள் அந்த இடத்தை அடைந்தே தீர வேண்டும். அது வரவேண்டியுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை உடைய ஒரு மனிதன் அவன் உலகத்தையே தன் பெருவிரலின் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றனர். அவன் கொண்டிருக்க வேண்டுமாம், ஆனால் அவர்களோ அவனுடைய பெருவிரலின் கீழ் வரமாட்டார்கள். புரிகின்றதா? அப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய ஒரு மனிதன் உலகத்தை தன்னுடைய பெருவிரலின் கீழ் கொண்டிருக்க மாட்டான். அவன் அதை தன் எஜமானுடைய பெருவிரலின் கீழே வைப்பான். ஏனென்றால் அவன் இங்கே தன்னை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கவில்லை, அவன் தன் எஜமானின் பிரதிநிதியாயிருக்கிறான். உங்களுக்கு தெரியும், மனிதர் ஒருவருக்கொருவர் கனத்தை நட முயற்சிக்கின்றனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கனமணுகின்றனர். அவ்வாறு செய்வதனால் தேவனை கனவீனப்படுத்துகின்றனர். புரிகின்றதா? நாம் நம்முடையே பெரிய மனிதர்களை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறோம். நாம் பெரியவர்கள் அல்ல, நாம் சிறியவர்களே. நாம் எல்லோருமே சிறியவர்களாக இருக்கிறோம். நம்முடையே ஒரே ஒரு பெரியவர் மட்டுமே உண்டு, அது நம்முடைய கர்த்தர். புரிகின்றதா? நாம் நம்முடைய ஸ்தாபனத்தை தேவனை காட்டிலும் பெரிதாக ஆக்குகிறோம். இந்த மகத்தான பரிசுத்த சபை, அது அல்லது மற்றது மகத்தான பரிசுத்த பேராயர்கள் போன்றவைகளிலே அப்படிப்பட்ட காரியங்களே கிடையாது. அது மனிதனுக்குரிய கனமாக இருக்கிறது. பரிசுத்தமானவராக ஒருவர் மட்டுமே இருக்கிறார், அது தேவன். பரிசுத்த ஆவி, அது தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அது நாம் பரிசுத்தமாக இருப்பதல்ல, அது நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அது நாம் அல்ல. நாம் காரியங்கள் சம்பவிக்கிறதை காணும் பொழுது அதை செய்வது நாம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவரே. இயேசு கிரியைகளை செய்வது நான் அல்ல, அது என் பிதா. அவர் என்னில் வாசமாக இருக்கிறார், அவர்தான் கிரியைகளை செய்கிறார் என்றார். எனவே அந்த கிரியைகளை செய்து கொண்டிருந்தது அவன் அல்ல, சரி. ஆனால் காலங்கள் தோறும் உண்மையான ஊழியக்காரர் இருந்ததை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது இங்கே நான் இதை ஒரு விதமாக சில நிமிடங்கள் வலியுறுத்த விரும்புகிறேன். இப்பொழுது மனிதன் வார்த்தைக்கு உண்மையாய் தரித்திருக்க எல்லா மனிதரும் அவனை கைவிடும் பொழுது தேவன் அந்த நபரின் பாதுகாப்பிற்குள் அடியெடுத்து வைத்து அவனுடைய ஊழியத்தை முடிசூட்டுகிறார். புரிகின்றதா? அது உண்மை. என்ன ஒரு ஆறுதல்! நம்முடைய ஆறுதல் தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உலகம் என்ன கூறுகிற போதிலும், உலகம் என்ன செய்கிற போதிலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய நம்பிக்கைகள் அதுவல்ல, உலகம் என்ன செய்கிறது என்பதன் பேரில் அது உண்டாக்கப்படுகிறதில்லை. அந்த பாடல் மிகவும் அருமையானது என்று நான் கருதுகிறேன். நான் அதை பாட முடிந்தால் நலமாக இருக்கும். நான் எப்பொழுதுமே பாட விரும்புவது உண்டு. பார்த்தீர்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தாவே, எனக்கு காத்திருக்க கற்பியும். கர்த்தாவே, என்னுடைய முழங்காலில் காத்திருக்க கற்பியும். எனக்கு அது பிடிக்கும். உம்முடைய சொந்த நல்ல நேரத்தில் நீர் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு உத்தரவாருவீர். மற்றவர் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதன் பேரில் நான் சார்ந்திராமல், ஆனால் உம்மிடத்திலிருந்து வரும் பதிலுக்காக ஜபத்தில் அப்படியே காத்திருக்க எனக்கு கற்பியும். அதுதான் இது. அந்த விதமாகத்தான் உண்மையான ஊழியக்காரன் தன் எஜமானுடைய நேரத்துக்காக காத்திருக்கிறான். என்ன நிகழ்கிற போதிலும் வேத வாக்கியங்கள் தவறி போகாது என்பதை அறிந்திருக்கிறான். வேத வாக்கியங்கள் சத்தியமாய் நிலைத்திருக்க வேண்டும். அதை போன்ற ஒரு நேரத்தில் தேவன் வழக்கமாக பிரவேசித்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். எலியா கைவிடப்பட்ட போது அவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் தரித்திருந்தான். அவன் எல்லா மனிதரும் என்னை கைவிட்டார்கள் என்றான். அவன் சமுதாயத்திலிருந்தும், ஸ்தாபனத்திலிருந்தும், தேசிய ஸ்தாபனத்திலிருந்தும், அதாவது இஸ்ரவேல் தேசத்தின் தேசிய சபைகளிலிருந்தும் விலக்கி வைக்கப்பட்டான். ஆசாரியர்களும் மற்ற எல்லோருமே அவனை தள்ளி வைத்திருந்தனர். அவன் பவுலை போன்று ஒரு அங்கியை கூட வைத்திருக்கவில்லை, ஆனால் ஒரு சிறு ஆட்டுத்தோல் துண்டினால் அல்லது தோலினால் அவனை சுற்றிக் கொண்டு ஒரு மலையின் மீது தரித்திருந்து பறவைகளினால் போஷிக்கப்பட்டான். ஆமையா, ஏன்? தேவனுடைய வார்த்தை நிமித்தமாகவே. ஏனெனில் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்கு உண்மையாக இருந்தான். இப்பொழுது அவர்கள் எல்லோருமே நவீனமாகி சென்று விட்டனர். தேசத்தின் முதல் சீமாட்டி எசபேல் எல்லா நாகரிகங்களையும் மற்ற காரியங்களையும் உடையவளாயிருந்தாள். ஆசாரியர்களும் எல்லா பிரசங்கிமார்களும் அதற்கு விட்டுக் கொடுத்தனர். அவர்கள் அதற்கு ஒத்திசைவு தந்தனர். ஆனால் எலியா அப்படி செய்யவில்லை. அவர் அந்த வார்த்தைக்கு உண்மையாய் தரித்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காகவே அவன் கைவிடப்பட்டான். அவன் கர்த்தாவே, நான் ஒருவன் மாத்திரமே மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று முறையிட்டான். ஆனால் தேவன் அவனுக்கு சிறு ஆறுதலை அளித்து, நான் இன்னும் 7,000 பேரை அங்கே வைத்திருக்கிறேன் என்றார். பாருங்கள், எலியா அவன் ஒருவர் மட்டுமே இருந்தான் என்பதை குறித்து அவன் பெருமை கொண்டான் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவன் அவனமாய் கைவிடப்பட்டான் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு கூட்டம் நடத்தும்படி அவன் ஒரு ஆசாரியனிடம் செல்லும் போது அவர்கள் அவனை துரத்தி விடுவார்கள். அவன் அங்கு செல்லும் போது, நீ மூட மதாபிமானி, எங்கிருந்து வெளியே போ, எங்கிருந்து வெளியே போ, போய் இதை செய் என்பார்கள். அவனுக்கு பின்னர் எலிசா வந்த போது அது திட்டவட்டமாயிற்று. நல்லது, அவர்கள் என்ன செய்தனர், அவர்களும் கூட. இந்த வாலிபர் வழுக்கு தலையாயிருந்தால் அவர்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை வெளியே அனுப்பி அவர்கள் இந்த போலியை கேலி செய்யும்படி செய்தனர். அவர்கள் இருவருமே போலிகளாக கருதப்பட்டனர். அவர்கள், மொட்டைத்தலை கிழவா, மொட்டைத்தலையா, நீ ஏன் எலியாவை போல மேலறி போகவில்லை என்று கூறினர். அவன் மேலே சென்றதை அவர்கள் நம்பவில்லை. புரிகிறதா? அவர்கள் வெறுமன அவன் போலி கூட்டத்தாரில் ஒருவன் என்று எண்ணினர். ஆனால் அவர்கள் வார்த்தைக்கு, ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியத்திற்கு உண்மையாக இருந்தனர். எலியா உறுதியாயிருந்தான். சரி, தானியேல் ஒரு உண்மையான முடிவை எடுத்தான். நான் அதை தானியேல் 12 இல்லை, தானியேல் 9 பிரதி கொண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா? அது அதுதான் உள்ளது. நீங்கள் தானியேல் வார்த்தைக்காக ஒரு உண்மையான தீர்மானத்தை எடுத்தான். அவனுக்கு என்ன நேர்ந்தது? அவன் ராஜாவிற்கு வலது கையா இருந்த போதிலும் அவன் வார்த்தைக்காக ஒரு உண்மையான முடிவை எடுத்துக்கொண்ட போது விலக்கி வைக்கப்பட்டு ஒரு சிங்கக்கபிக்குள்ளாக வீசி எறியப்பட்டான். ஒரு தேவனுடைய மனிதன் வார்த்தைக்காக உண்மையாய் நிற்கிறானே. எபிரேய பிள்ளைகள் வார்த்தைக்கு உண்மையாய் நிலைத்திருந்தனர். எக்காலம், நாகசுரம் போன்ற கீதவாதியின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது, அந்த சிலையை பணிந்து கொள்ளாதவன் நம்முடைய சிலையை பணிந்து கொள்ளாதவனோ அவன் எரிகிற அக்னி சுழலின் நடுவிலே போடப்படுவானும் ராஜாவின் கட்டளை பறைசாற்றப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் அந்த சிலைக்கு தங்களுடைய முதுகையை திருப்பினர். இதன் விளைவாக அவர்கள் எவ்வளவு ஜனங்களால் வெறுக்கப்பட்ட போதிலும், அவர்கள் சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்த போதிலும், அவர்கள் வார்த்தைக்கு உண்மையாய் நிலைத்திருந்தனர். நான் அதை விரும்புகிறேன். மற்றொருவன் யாக்கோபு, அவன் நீண்ட காலமாய் வீட்டை விட்டு வெளியேறியிருந்தான். அவனுடைய ஜனங்களை காணவும் வீடு திரும்பவும் அவனுக்கு ஒரு அழைப்பு இருந்து வந்தது. அவன் தன்னுடைய அழைப்பில் உண்மையுள்ளவனாய், தன்னுடைய வழிநடத்துதலில் உண்மையுள்ளவனாய், தன்னுடைய பாதையில் இருந்தான். அவனுக்கு அங்கு அனைத்துமே அருமையாயிருந்தது. ஆனால் அவன் வீட்டிற்கு செல்லும்படியாக தேவன் அவனோடு ஈடுபடத் தொடங்கினார். அவன் வீட்டுக்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருக்கமான இரண்டு இடங்களுக்கு இடையே உள்ள இடத்தை அடைந்தான். அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் இந்த பக்கம், தன்னை வெறுத்த சகோதரன் ஏசா இங்கே திரளான ஜனங்களோடு அவனை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறான். அங்கே அவன் சிறிய ஆற்றண்டையிலே பெனியேல் என்னும் ஆற்றண்டையில் நின்றான். அங்கே அவன் நின்றான். என்ன ஒரு நிலை! அவனை வெறுத்த ஏசா திரளான ஜனங்களோடு அவனை சந்திக்க வருகிறான். இங்கே அவனுடைய மனைவியும் இரண்டு மனைவிகளும் பிள்ளைகளும் அனைவரும் ஆற்றின் இப்பக்கத்தில் இருந்தனர். அவன் ஒரு இறுக்கமான இடத்தில் மாட்டிக்கொண்டான். ஏன் என்றால், அவன் தன்னுடைய சொந்த தேசத்திலேயே தரித்திருந்தால் எல்லாம் சரியாக இருந்திருக்கும். ஆனால் அவன் ஒரு அழைப்பை பெற்றிருந்தான். தேவனுடைய வார்த்தை அவனை தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அழைத்தது. அல்லேலூயா! தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு ஒரு மாற்றமும் கூட உண்டாயிருந்தது. ஆமையா, இயேசு பிதாவினுடைய வார்த்தைக்கு உண்மையாயிருந்தார். பிதாவானவர் கூறுகிறதை மட்டுமே நான் செய்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு அந்த வார்த்தைக்கு என்றென்றைக்குமாய் உண்மையாயிருந்தார். ஆனால் அவர் தனக்கு இருந்த எல்லா நண்பர்களையும் இழக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அவர்கள் எல்லோருமே அவரை கைவிட்டு விலகிச் சென்றனர். அவர்கள் அனைவருமே அவர் பரிகசிக்கப்பட்டு இகழப்படுவதை ஜனங்கள் கண்டபோது அவர் மேல் இருந்த நம்பிக்கையும் அவர்களை விட்டு போய்விட்டது. ஒரு கல்லறையில் இருந்த ஒரு மரித்த மனிதனை கூப்பிட்டு அவனை உயிரோடு எழுப்பின ஒரு மனிதர், பிழையின்றி வரப்போகும் சம்பவங்களை முன்னுரைக்க முடிந்த ஒரு மனிதர், நியாயஸ்தலத்தில் தாடியை பிடுங்கினதனால் தன்னுடைய முகத்தில் ரத்தம் வடிய, குடிகார சேவர்களின் உமிழ்நீர் அவருடைய முகத்தில் வடிந்து கொண்டிருக்க, அவருடைய தலையின் மேல் ஒரு கோலினால் அடித்து, உன்னை அடித்தது யார் என்று எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று கூறுகிற நிலையை எவ்வாறு அடைய முடியும்? சீஷர்கள் ஆ என்று கூறிவிட்டு விலகி சென்று விட்டனர். பாருங்கள் தேவன் என்ன செய்தார் என்பதை அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட்டனர். எப்படி மோசே சிவந்த சமுத்திர தண்டையில் கூறினான், அவர் அங்கே நின்ற போது தேவன் தலை சிறந்த 10 அற்புதங்களை செய்திருக்க அவர் இன்னமும் தேவனாகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாத அவ்வளவு குற்றவாளிகளாகவே இன்னமும் நீங்கள் இருக்கின்றீர்களோ என்றான். அவர் அங்கே சென்றார், அவர் தேசங்களை வணங்கடித்தார், அவர் தேசங்களின் மேல் சாபத்தை போட்டார், அவர் தவளைகளையும் பேன்களையும் மண்டுகளையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார், சங்கார தூதரை தேசத்தினூடாக கடக்க செய்து எல்லா தலைச்சிற் பிள்ளைகளையும் கொன்று போட்டார். இருப்பினும் அந்த ஜனங்கள் சிவந்த சமுத்திர தண்டையில் அவரை பின்பற்றி செல்ல விரும்பவில்லை. எவ்வளவு சீக்கிரமாய் உங்களுடைய கீர்த்தியானது பலபலக்கும் பெரிய ஈட்டியோடு லட்சக்கணக்கான புருஷர்கள் இவனமாய் வருவதை கண்டபோது, அல்லது ஒருகால் 10 லட்சம் புருஷர்கள் வந்திருக்கலாம், அல்லது ரதங்களின் முழக்கத்தையும் புழுதி பறப்பதையும் கண்டபோது அவர்கள் அப்படியே தைரியம் அடைந்து பின்வாங்கி போய், மோசே நாங்கள் அங்கேயே மறித்திருந்திருக்கலாம், புரிகின்றதா? தேவன் அபிசுவாசத்துக்காக வனாந்தரத்தில் அவர்களை மறிக்கும்படி செய்வதாக அவர் கூறினார். மோசே உன்னுடைய ஊழியம் முடிந்துவிட்டது, அவ்வளவுதான், இனிமேல் நீ ஒன்றுமே இல்லை. பாருங்கள் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை, அவர்கள் அதை கிரகித்துக் கொள்கிறதில்லை. இப்பொழுது இயேசுவானவர் வாலிப ரபி அல்லது போதகர் அல்லது கலிலேயாவின் தீர்க்கதரிசியாக இருந்த போதும் அதே காரியம்தான். அவர் எல்லா அற்புதங்களையும் மற்ற காரியங்களையும் செய்து கொண்டிருந்த போது அவர்கள் அவரால் எப்படி இதை போன்ற இப்படிப்பட்ட காரியத்தை சகித்துக் கொள்ள முடிகிறது? அவரால் கல்லறையின் முத்திரையை உடைத்து மறித்து போற ஒரு மனிதனை நித்தியத்திலிருந்து உயிரோடு எழுப்ப முடியும் போது ஒரு மனிதன் அவரை சங்கிலியால் கட்ட எப்படி அவர் அனுமதிக்க முடியும்? மறித்து உலர்ந்து போன ஒரு மகனை அவர் பேசி உயிரோடு எழுப்பி அவனை மீண்டும் ஜீவிக்கும்படி செய்ய முடியும் போது, மறித்து கல்லறையில் ஆறிக்கொண்டிருந்த லாசருவை அவர் வெளியே கொண்டு வர முடிந்த போது அவர் எப்படி இதை அனுமதிக்க முடியும்? அவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த விசுவாசிக்கிறவனும் என்னைக்கு மறியாமல் இருப்பான் என்று கூறிய பிறகு அவரால் எப்படி விதம் நிற்க முடியும்? சங்கிலியால் கட்டப்பட்டு முகத்தில் துப்புப்பட அவரால் வாய் திறவாமல் எப்படி நிற்க முடியும்? சீஷர்கள் அவர் தம்முடைய ஊழியத்தை இழந்து விட்டார் என்றனர். ஆம், அந்த விதமாகவே அதன் போக்கு உள்ளது. தேவனே, இது ஏழ்மையான உலகமாயிற்றே. அவருடைய சபையும் கூட அவர் பிரியங்கொண்டிருந்த 12 பேர்களிடத்தில் அவர்களிடத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கூறி அவரை நேசித்தார். அவர்களோ அவருக்கு தங்கள் புறமுதுகையை காட்டினர். அவர் அருகில் ஒருவர் மட்டுமே நின்றான், அந்த மனிதன் யோவான். எல்லா காரியமும் போய்விட்டு எல்லா நம்பிக்கைகளும் அற்றுப்போன அந்த நேரத்தில் அங்கே அவர் கட்டப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு பரிகசிக்கப்பட்டு துப்பப்பட்டு அவருடைய முதுகில் அடிக்கப்பட்டார். அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறின என்பதை அறியாதிருந்தனர். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் வேத வாக்கியங்களை சரியாக ஒவ்வொரு எழுத்தின்படியாகும் நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறியவில்லையா? ஜனங்கள் ஏன் அதை அனுமதிக்கிறார்கள்? அவர்கள் ஏன் இதை கூறுகிறார்கள்? இந்த ஸ்தாபனங்கள் ஏன் கோபமடைகின்றன? அவைகள் ஏனதை செய்கின்றன? அவர்கள் அதை செய்வார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு வந்து தாங்களாகவே அதை செய்து அவர்கள் செய்து கொண்டிருப்பதை அறியாமல் குருடர்களாயிருக்கின்றனர். யூதாஸ் தன்னுடைய பாகத்தை ஏற்று நிறைவேற்றிக் கொண்டிருந்ததை யூதாஸ் அறிந்திருந்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பார்வோன் தன்னுடைய பாகத்தை ஏற்று நிறைவேற்றிக் கொண்டிருந்தான் என்பதையும் தேவன் அவனை அந்த நோக்கத்திற்காகவே எழுப்பியிருந்தார் என்பதையும் பார்வோன் அறிந்திருந்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏசா தான் செய்த காரியங்களை அவன் செய்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் கண்கள் இருந்து காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் வேதவாக்கியத்தை கவனியுங்கள், அது வெளிப்படையாகிக் கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அது இந்த விதமாகத்தான் இருக்க வேண்டியதாக உள்ளது. இப்பொழுது அவருடைய சபையே அவரை கைவிட்டது. எல்லா மனிதரும் இயற்கையும் அவரை கைவிட்டனர். யாரோ ஒருவர் கைவிடப்பட்டார் என்பதை குறித்து பேசும் பொழுது அவருக்கு இருந்த கைவிடப்படுதல் பவுலுக்கு இல்லவே இல்லை. அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டியும் அவரை கைவிட்டுக் கொண்டே இருந்தது. சந்திரனும் நட்சத்திரங்களும் சூரியன் மற்றும் ஒவ்வொன்றும் மறைந்து போய்விட்டன. மனிதர், தேவன், இயற்கை மற்றும் ஒவ்வொன்றுமே அவரை கைவிட்டன. ஒன்றுமே அங்கு இருக்கவில்லை. அவர் தனிமையாய் மறித்தார். அவர் தமது ஊழியத்தை இழந்து விட்டாரா? அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார், அதை இழந்து கொண்டிருக்கவில்லை. அதனோடு இது சம்பந்தப்பட்டதாய் உள்ளது. அந்த காரியம் தான் சம்பவிக்கிறது, அது அதனோடு சம்பந்தப்பட வேண்டியுள்ளது. இப்பொழுது ஒவ்வொரு காரியமும் அவரை கைவிட்டது. ஆனால் தேவர் காட்சிக்குள்ளாக அடியெடுத்து வைத்தது இந்த நேரமாகவே இருந்தது. ஏனென்றால் வார்த்தையை அறிந்துள்ள எந்த மனிதனும் வார்த்தையோடு தரித்திருப்பான், வார்த்தையே தேவன் என்பதை அறிந்திருப்பான். புரிகின்றதா? ஆனால் வார்த்தையானது தானாகவே வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. தவறி போகாத வார்த்தையானது தானாகவே வெளிப்பட வேண்டும். அது ஒழுங்கின்படியாய் அவ்வளவே செய்ய வேண்டும் என்றால் வார்த்தை தேவனாயிருக்கிறது. காலங்கள் தோறும் வழிவழியாக அது மற்றவர்களுக்கு கிரியை நடப்பித்திருந்தால் அதே விதமாக அது இப்பொழுது கிரியை நடப்பிக்கும். ஏனென்றால் அது தேவன். அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இயேசு அவர் வார்த்தையின் பரிபூர்ணமாக இருந்தார் என்பதை அறிந்திருந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் மாத்திரமல்ல, அவர் தாமே தேவனாயிருந்தார், அவர் வார்த்தையாயிருந்தார். அந்த காரணத்தினால் தான் மனிதர் மட்டும் அவரை கைவிடாமல் இயற்கையும் கூட அவரை கைவிட்டது. முழு சிருஷ்டிப்புமே அவரை கைவிட்டது. ஒவ்வொன்றும் நட்சத்திரங்களும் சந்திரனும் அவர் மறித்த போது ஒளியே கூடாமல் போயின. எல்லாமே அவரை கைவிட்டன. பாருங்கள், ஏனென்றால் அவர் எல்லாவற்றிற்கும் சிருஷ்டிகராயிருந்தார். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. புரிகின்றதா? அவர் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிகராயிருந்தார், எல்லாவற்றிற்குமே. இப்பொழுது ஒரு காரியம் என்னவெனில், நாம் சிருஷ்டிப்பதில்லை, ஆனால் மாற்ற முயற்சிக்கிறோம். மாற்ற முயல்பவர்களே அவரை கைவிட்டு நடந்து செல்கின்றனர். புரிகின்றதா? வார்த்தையானது தன்னை உண்மையாக காண்பிக்கும் நேரம் வரும்போது அது அவண்டமாகவே இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்பொழுது அப்படியே நினைவில் கொள்ளுங்கள், அப்பொழுதே தேவன் காட்சியில் அடியெடுத்து வைக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவருடைய ஜீவியத்தின் முதல் ஒன்றரை வருடத்தில் அவர் மகத்தான கிரியைகளை செய்தார். ஓ, அவர் எவ்வளவு மகத்தான ஒரு மனிதராக இருந்தார்! அவரை போன்ற பூமியில் எவருமே ஒருபோதும் இருந்ததில்லை, இதற்கு முன்பும் இருந்ததில்லை, இதற்கு பின்பும் ஒருபோதும் இருக்க போவதில்லை. அவரை மற்றெல்லோரை காட்டிலும் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அதிகமாய் பரியாசம் செய்தனர். இயற்கையினால் பரியாசம் செய்யப்பட்டார், சிருஷ்டிப்பினால் பரியாசம் செய்யப்பட்டார், எல்லாவற்றினாலும் பரியாசம் செய்யப்பட்டார். ஏனென்றால் அது ஒரு தாறுமாறாக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அந்த காரணத்தினால் தான் ஜனங்களுடைய இதயமானது உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனை பரியாசம் செய்கின்றன. ஏனெனில் அது தாறுமாறாக்கப்பட்டிருக்கின்றது. இயற்கையானது தாறுமாறாக்கப்பட்டுள்ளது, அதுவே காரணமாய் உள்ளது. இயற்கையானது அது சீர்குலைக்கப்பட்டிருக்கின்ற இந்நிலையிலேயே இவ்வளவு அழகாக இருக்குமானால் அது தேவனுடைய சித்தத்திற்கு மாற்றப்படும் பொழுது எப்படி இருக்கும்? தாறுமாறாக்கப்பட்ட ஒரு நிலைமை, இரண்டு மனிதர்கள் தங்களுடைய முதுகில் சுமக்கும் அளவிற்கு திராட்சை குலைகளை தரக்கூடியதாக இருக்குமானால் அது தேவனிடத்திற்கு திரும்பும் போது அது எவ்விதமாக இருக்கும்? கிறிஸ்து வரும்போது வனாந்திரம் புஷ்பத்தை போல செழிக்கும், அது ஒரு மாற்றமாக இருக்கும். அப்பொழுது வறண்ட நிலங்கள் நீரூற்றுகளாகும், பூமி செழித்து செழிப்பாயிருக்கும். ஓ, அப்படிப்பட்ட ஒரு நேரம் உண்டாகிருக்கும். அப்பொழுது மனிதனுடைய இதயங்கள் தேவபக்தி உள்ள மனிதர்களாக இருக்கும்படி மாற்றப்படும். இப்பொழுதே அவர்கள் தங்களுடைய தெரிந்து கொள்வதை தெரிந்து கொள்வார்களானால் அந்த இடத்தில் ஜீவிப்பார்கள். ஆமென். அந்தகார நேரத்தில் பிளவுண்ட கண்மலைகளின் மத்தியிலும் இருளடைந்த ஆகாயத்தின் மத்தியிலும் என் இரட்சகர் தலை சாய்த்து மரித்தார். திறவுண்ட திரைச்சிலையானது பரலோகத்தின் சந்தோஷங்களுக்கும் முடிவற்ற நாளுக்கும் செல்லும் வழியை வெளிப்படுத்துகிறது என்று புலவன் பாடினான். நமக்காக ஒரு வழியை ஒழுங்கில் உண்டு பண்ணுவதற்காகவே அவர் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது, அது உண்மை. ஆனால் தேவனிடம் செய்தார். அவர் வார்த்தைக்கு உண்மையாக இருந்தார், அவர் சிலுவை தழுவிக்கொண்டார். ஆனால் அவருடைய ஊழியத்தின் முடிவு அதுதானா? அவருடைய ஊழியமே அத்துடன் முடிந்து விட்டதா? தேவன் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு மகத்தான கிரீடத்தால் அதை முடிசூட்டினார். அவர் இயேசு காலையின் போது உயிர்த்தெழுதலின் போது அதை முடிசூட்டினார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை முடிசூட்டினார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். எல்லா மனிதரும் அவரை கைவிட்டபடியினால் அவர் தீர்ந்து போய்விடவில்லை, அவர் முடிசூட்டப்பட்டார். ஆமையா, ஆமையா. அவர் கைவிடப்பட்டிருந்த காரணத்தால் அவர் முடிசூட்டப்பட்டார். மரித்தோரிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பின போது அவர் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. எலியாவிடத்திலும் அதே காரியம்தான். நாம் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக அவரை குறித்து பேசினோம். எலியா அந்த வயோதிப தளர்ந்த தீர்க்கதரிசி அங்கே வனாந்திரத்தில் படுத்திருக்க பறவைகள் அவனுக்கு கொண்டு வந்து போஷிக்க வேண்டியதாயிருந்தது. அவனுடைய வயோதிப தோல் சுருங்கியிருக்க உடல் வகையில் கருத்து காணப்பட அவனுடைய பக்கவாட்டில் சிறு எண்ணெய் கலசம் தொங்கிக் கொண்டிருக்க அவனுடைய மீசை வெளியிரட்டிக் கொண்டிருக்க மண்டை அநேகமாக வழுக்கையாய் சூரிய வெப்பத்தில் கருகி இந்த விதமாய் ஒரு தடியை ஊந்திக் கொண்டு நடந்திருப்பான். ஆனால் அந்த வயோதிப சிறு இருதயத்தின் ஆடத்திலே தேவனுடைய ஆவியானது அடித்துக் கொண்டிருந்தது. தேவன் தம்முடைய வயோதிப ஊழியன் களைப்படைந்து பாதையின் முடிவிற்கு வருவதை கண்டபோது எல்லோரும் அவரை கைவிட்ட போது எல்லாமே கைவிட்ட போது அவரும் அவரை கைவிட்டாரா? அவர் ஒரு ரத்தை கீழே அனுப்பி தம்முடைய களைத்த ஊழியக்காரனை ஏற்றிக் கொண்டு நீ எனக்கு போல நடந்து செல்ல வேண்டாம், நான் உன்னை ஒரு ரத்தில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு செல்வேன் என்றார். அது உண்மை. அவர் வீடு வரை உண்டான ஒரு ரத சவாரியினால் அவருடைய ஊழியத்தை முடிசூட்டினார். அது மோசமான ஒன்றல்ல என்பது உங்களுக்கு தெரியும். ஆம், ஆம். அவன் வீட்டுக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. அவன் களைப்புற்றிருந்த காரணத்தால் அவர் அப்படியே ஒரு ரத்தை அனுப்பி அவரை ஏற்றிக் கொண்டார். நான் அதை விரும்புகிறேன். ஆமே, ஏழ்மையான சிறு வயோதிப களைத்த ஊழியக்காரன் அவர் அவனை ஏற்றுக்கொண்டு அவரை வீட்டுக்கு கொண்டு சென்றார். தானியேல் தன்னுடைய காலத்தில் தேவனுக்கு மிகவும் விசுவாசமுள்ளவனாக இருந்து அவன் உள்ளே சென்று, அவர்கள், உனக்கு தெரியுமா, அந்த மனிதன் ஒரு காலத்தில் அவன் ஒரு மகத்தான நபராய் இங்கே இந்த ராஜ்யத்தில் இருந்தான். அவன் எல்லா விதமான காரியங்களையும் எடுத்துரைத்தான். அவன் ஜோசியர்களை கொண்டு வந்து அவன் அவர்களுக்கு காரியங்களை கற்றுத்தந்தான் என்றனர். அந்த மேதிய பெர்சியர் எப்படியாய் அவன் செய்தான்? ஆனால் தரியுவின் ராஜ்யபாரத்தில் தானியேல் தேவனுக்கு உண்மையாயிருந்தான். தானியேல் தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருந்தான். அவன் வேற எந்த காரியத்தோடும் கலக்கவில்லை. அவன் நல்லது, அவனுடைய ஊழியம் சென்றுவிட்டது. ஏனெனில் அவன் இன்னும் ஒரு சில நாட்களில் அவன் சிங்கக்கபையில் போடப்படுவான் என்று நான் உள்ளூர் செய்தித்தாளில் கண்டேன் என்றான். அரசாங்க சிறைக்கு செல்வது அல்லது ஏதோ ஒன்றில் நீங்கள் பாருங்கள். ஆனால் நாங்கள் அவனை சிங்கங்களின் கவிக்குள்ளாக போடப் போகிறோம். ஆனால் தேவன் என்ன செய்தார்? ராஜாவின் இருதய மாற்றத்தின் மூலம் தேவன் அவனுடைய ஊழியத்தை கொத்தரித்தார். அதாவது தரியு உலகத்தில் உள்ள ஜனங்களின் ஒவ்வொரு பாஷைக்காரருக்கும் அனுப்பினான். ஒவ்வொரு மனிதனும் தானியேலின் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஏனெனில் அவரே விடுவிக்கக்கூடிய தேவனாய் இருந்தார் என்று கூறினான். ஆமேன். எனவே நீங்கள் பாருங்கள், வார்த்தைக்கு உண்மையாக நிலைத்திருக்கும் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களை மனிதர் கைவிடும் அந்த நேரத்தில் தான் தேவன் அவர்களுடைய ஊழியத்தை ஒரு முடிசூட்டும் நேரத்தினால் முத்தரிக்கிறார். ஆம், நேபுகாத்நேச்சாரின் ஆளுகையின் கீழ் இருந்த எபிரேய பிள்ளைகள் அப்பொழுது அவர்கள் சிலையை பணிந்து கொள்ள மறுத்தனர். அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் தரித்திருந்தனர். ஏனெனில் தேவனுடைய வார்த்தையானது நீ யாதொரு விக்கிரகத்தை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று உரைத்திருந்தது. அவர்கள் வார்த்தைக்கு உண்மையாய் தரித்திருந்தனர். அது உள்ளூர் செய்தித்தாளிலும் செய்தி இதழ்களிலும் அவர்கள் நாட்களில் என்னவெல்லாம் இருந்ததோ அது குறித்து அனைத்துமே இருந்தது. அவர்கள் செய்திகளை பல முறைகளில் பரப்ப வேண்டியதாயிருந்தது. உள்ளூர் செய்தித்தாளில் அல்ல, உண்மையிலேயே அதில் அல்ல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விதமாய் கூறுகிறேன். ஆனால் அவர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கிரி சூழலிலே அவர்களை போட்டு சுட்டரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. அதற்கு அநேக நாட்களுக்கு முன்னரே அந்த அக்கிரி சூழலை 7 மடங்கு சூடாக்க அவர்கள் எல்லா பொருட்களையும் அதில் போட்டு எரித்துக் கொண்டிருந்தனர். ஏன்? அது அவர்களை உள்ளே கொண்டு செல்வதற்கு முன்பே 100 கஜ தொலைவில் இருந்தே அவர்களை பட்சித்துவிடும். ஆனால் அவர்கள் நேராக அக்கிரி சூழலுக்குள்ளாக சென்று அக்கிரியின் மனம் கூட அவர்கள் மேல் இல்லாமல் வெளியே வந்தனர். அப்பொழுது நேபுகாத்நேச்சார், இந்த தேவனை ஆராதிக்க தவறுகிற ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிள்ளைகளும் அவனும் கொல்லப்பட கணவர்கள், அவனுடைய வீடு சுட்டரிக்கப்பட்டு எருக்களமாக்கப்படும் என்றான். அது உண்மை, புரிகின்றதா? அவர்கள் வார்த்தைக்கு உண்மையாக தெரிந்திருந்த காரணத்தால் அவர்களுக்கு உலகளாவிய ஒரு எழுப்புதல் உண்டாயிருந்தது. ஆமையா, வார்த்தைக்கு உண்மையாக தெரிந்திருங்கள். ஆம், அது எப்பொழுதுமே அற்புதமான பலனை அளிக்கும். யாக்கோபு, சற்று முன்பு நான் அவனை குறிப்பிட்டோம். நான் அவனுடைய பெயரை இங்கே எழுதி வைத்துள்ளேன். இங்கே அவன் ஒரு சிறு கோழையாக இருந்தான். ஆனாலும் அவன் தரித்திருந்தான். அவன் அங்கு ஏசாவிற்கு பயந்திருந்தான். என்ன என்ன, அவன் தேவனிடத்திலிருந்து விலகியிருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அத்தனை ஆண்டுகளாக அவன் தேவனை விட்டு தூர விலகியிருந்தான். ஆனால் அவன் எப்பொழுதுமே அந்த வார்த்தைக்கு உண்மையாய் தரித்திருக்க முயற்சித்தான். இங்கே தேவன் அவனை அழைத்து அவனை வீட்டிற்கு செல்லும்படி கூறினார். இதோ அவன் கடமையின் பாதையில் சரியாக இருந்தான். அங்கேயோ ஏசா தன்னுடைய சேனையோடு இருந்தான். அந்த சமயத்தில் தான் அவனுடைய பெயர் யாக்கோபு, எத்தன், வெட்கமுள்ளவன் என்பதிலிருந்து தேவனுக்கு முன்பாக உள்ள ஒரு ராஜகுமாரன் என்று மாற்றப்பட்டது. அடுத்த நாள் காலையில் அவன் தன்னுடைய ஊழியம் முடிசூட்டப்பட்டவனாய் வெளியே நடந்து சென்றான். நேராக நடந்து சென்று ஏசாவை சந்தித்து எந்த உதவியும் அவனிடமிருந்து பெற விரும்பாதிருந்தான். ஆமே, வார்த்தைக்கு உண்மையாயிருந்தான். அந்த விதமாகத்தான் தேவன் காரியங்களை செய்கிறார் இல்லையா? அவர் தம்முடைய சொந்த வழியிலேயே காரியங்களை செய்கிறார். சரி, என்னுடைய சகோதரர்கள் அநேகருக்கு இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய ஸ்தாபன சகோதரர்கள் மத்தியில் மகத்தான கீர்த்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். நீங்கள் வெறுமனே ஒரு பெயரை கூறினால் அது அப்படியே நெருப்பை போல எங்கும் பரவுகிறது. அது உண்மை. நீங்கள் இந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை கூறுங்கள். மொத்தத்தில் பார்க்க போனால் அந்த நாள் நதிக்கரையில் கர்த்தர் என்ன பேசுகிற பொழுது அதுவே உலகம் முழுவதும் எழுப்பது உண்டாவதற்கு மூல காரணமாக இருந்தது. அங்கிருந்தே மகத்தான சுவிசேஷர்கள் ஒவ்வொருவரும் எழுப்பினர். அவர்கள் எந்த ஸ்தாபனங்களில் இருந்து தோன்றினரோ அந்த சகோதரர்களோடு அவர்கள் திரும்பி சென்று விட்டனர். அவர்கள் இங்கு வந்து ஸ்தாபனங்களுடன் கலந்து கூட்டங்களை நடத்தி அவர்களிடமே மீண்டும் திரும்பி சென்று விட்டனர். அவர்கள் அதிக புகழ், வானொலி செய்தித்தாளில் பெரிய பெயர்கள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றிருந்தனர். ஒவ்வொருவரும் அவர்களை குறித்து நல்ல விதமாக பேசுகின்றனர். ஆனால் நான் உண்மையாய் வார்த்தையை எடுத்துக்கொண்டு வார்த்தைக்காக நின்ற காரணத்தால் எல்லா மனிதரும் என்னை கைவிட்டனர். அவர் என்னிடத்தில் கூறினதற்கு நான் இங்கு உண்மையாய் தரித்திருக்கிறேன். திருவசனத்தை பிரசங்கித்தேன், ஒரு ஸ்தாபன தத்துவத்தை அல்ல. திருவசனத்தை பிரசங்கி என்பதே என்னுடைய கட்டளையாயிருந்தது. வார்த்தையில் நிலைத்திரு. இதை ஒரு நாடாவில் கேட்டுக் கொண்டிருக்கும் சகோதரர்களே, நான் உங்கள் மத்தியில் வந்து வியாதியஸ்தரை சுகப்படுத்தி தரிசனங்களை குறித்து பேசி காரியத்தை காண்பித்த போது நான் ஒரு மகத்தான நபராயிருந்தேன். ஆனால் நான் வார்த்தை குறித்து சத்தியத்தை உங்களிடம் கூற முற்பட்ட போது நீங்கள் எதற்காக உங்களுடைய முதுகை என காட்டினீர்கள்? வேதம் கூறினது அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? ஆம், அது அந்த விதமாகத்தான் செய்கிறது. இப்பொழுது என்னால் ஒரு இடத்திற்கு செல்ல முடிகிறதில்லை. எல்லா நேரத்திலுமே கடிதங்கள் வருகின்றன. அந்த ஒரு நாள் வந்த ஒரு கடிதத்தில், சகோதரன் பிரணாம், நான் உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தேன், ஆனால் நான் சேர்ந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் பின்மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது என்று நீங்கள் கூறுவதை நான் கேட்டேன் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் அன்று முதற் கொண்டு நான் உங்கள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை அற்றுப்போயிற்று என்றும் கூறப்பட்டது. தொடர்ந்து என்னுடைய ஸ்தாபன சகோதரர்கள் கிட்டத்தட்ட 25 பேர் உங்களுடைய கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தனர். நீர் அதை கூறின பொழுது நாங்கள் அப்படியே எழுந்து போய்விட்டோம் என்று கூறப்பட்டிருந்தது. நல்லது, எல்லா மனிதரும் என்னை கைவிட்டனர். ஆனால் ஒரு காரியம் உண்டு, அவர் என்னுடன் நின்றார். நான் அல்ல, அங்கே ரதி அண்டை சம்பவித்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. நான் அதற்கு உண்மையுள்ளவனாய் தரித்திருக்கிறேன். அவர் எனக்கு உண்மையுள்ளவராகவே இருந்து வருகிறார் என்ற ஒரு நாள் எப்பொழுது என்று நான் அறியேன். அவர் என்னுடைய ஊழியத்தை முடிசூட்டுவார் என்று நான் அவரில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்த வரைக்கும் நான் உண்மையுள்ளவராக நினைத்திருப்பேன். அது என்னவாக இருக்கும் என்று நான் அறியேன். அது எப்பொழுது இருக்கும் என்பதையும் நான் அறியேன். ஆனால் அவர் ஆயத்தமாயிருக்கும் பொழுது நானும் ஆயத்தமாயிருப்பேன். இப்பொழுது இங்கே பாருங்கள், நான் வார்த்தையின் வஸ்திரத்தை எடுத்து அவருடைய நீதி நிமித்தமாக அவருடைய வார்த்தையின் வஸ்திரத்தில் அவருடைய மனவாட்டியை உடுத்துவிக்க என்னை அனுமதிப்பதன் மூலமாக அவர் என்னுடைய ஊழியத்தை முடிசூட்டுவார் என்று நம்புகிறேன். அவர் எனக்கு முடிசூட்டி அந்த நாளில் நான் அங்கு நின்று இதோ உலகத்தின் பாபத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று கூறும்படி செய்வார் என்று நான் நம்புகிறேன். மேலேறி செல்ல எத்தனையோ மலைகள் உள்ளன. ஏறுகிற பிரயாசம் சில சமயங்களில் கடினமாகி விடுகிறது. ஆனால் பாதையை சுட்டி காட்டுகிறவர் எது சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறார். எது சிறந்தது என்பதை அவர் அறிவார். பாதையின் முடிவை நாம் அடையும் போது பாதையின் பாடுகள் ஒன்றுமில்லாதாய் தோன்றும். அந்த ரத்தம் தோய்ந்த அடிச்சுவடுகளை நாம் தேடி கண்டடைவோமாக. நண்பர்களே, அப்படியே நினைவில் கொள்ளுங்கள், கலிலேயாவின் கடற்கரையிலே நடந்த அந்த அந்நியரின் அடிச்சுவடுகளினால் அங்கிருந்த மணல் கழுவப்பட்டது. கொந்தளித்த அலைகளை அமெரிக்கையாக்கின. அந்த சத்தமினி ஒருபோதும் யூதேயாவில் கேட்கப்படுவதில்லை. ஆனால் தனிமையான அந்த கலிலேயரின் பாதையை இன்று நான் மிகவும் சந்தோஷமாய் பின்தொடர்வேன். நான் அந்த பாதையின் முடிவை அடையும் போது பாதையின் பாடுகள் ஒன்றுமற்றதாய் தோன்றும். நான் வாசித்த இந்த வேதபாகத்தின் முதல் பகுதியை அவர் எனக்கு அளித்த போது நான் ஒரு வாலிப மனிதனாய் வெறுமன ஒரு பையனாயிருந்தேன். நேரான தோள்களையும் வெளியே தள்ளின மார்பையும் அலைகள் போன்று வளர்ந்த கருத்த தலைமுடியையும் உடையவனாய் அங்கு நின்று கொண்டிருந்தேன். இப்பொழுதோ நான் தோல் தொங்கினவனாய், வழுக்கை தலை உடையவனாய், தலை நரைத்தவனாய், 53 வயதான வயோதிப மனிதனாய் இருக்கிறேன். ஆனால் அவரோ நாட்கள் செல்ல செல்ல இனியவராகவே இருக்கிறார். நான் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் முழுவதையும் உங்களுக்கு அறிவித்தேன். என் இருதயத்தின் வாஞ்சை என்னவெனில், அவர் எந்த சபைக்காக மறித்தாரோ அந்த சபை அவருடைய சொந்த ரத்த நீதியின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு அவருடைய வார்த்தையில் அவருடைய நீதியின் வார்த்தையில் தரிக்கப்பட்டதால் சந்திக்க வேண்டும் என்பதே ஆகும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறிப்போக முடியாது. ஆகையால் நான் வார்த்தையில் நின்று வார்த்தைக்கு உண்மையாயிருந்தால், வார்த்தை என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தால், நான் உண்மையாய் நிலைத்திருந்ததற்காக அந்த நாளில் நான் கழிகூறுவேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். வருங்காலம் என்ன வைத்துள்ளது என்பதை நான் அறியேன். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். நீங்கள் காணவில்லையா? ஏன், எல்லோருமே என்னுடைய சொந்த சில நண்பர்களும் கூட கூறுவதை நீங்கள் காண்பீர்கள். சகோதரன் பிரணாம் முடிந்துவிட்டார், புரிகின்றதா? ஆம், எல்லாமே தீர்ந்து விட்டது, புரிகின்றதா? இப்பொழுது அவரை குறித்து அதிகம் கேள்விப்படுவதில்லை என்பார்கள், புரிகின்றதா? நல்லது. நாமோ அவர்கள் புரிந்து கொள்கிறதில்லை, அவ்வளவுதான். அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை, புரிகின்றதா? பவுல் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று கூறின போது அவன் விரும்பின மகத்தான காரியமே அதுதான் என்று நான் கருதுகிறேன். ஒரு ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும் என்பதே பவுலினுடைய மகத்தான இருதய வாஞ்சையாயிருந்தது. அதுவே அந்நாட்களில் அனைவரிடமும் இருந்த அவர்களுடைய இருதய வாஞ்சையாயிருந்தது. நீங்கள் எப்பொழுதாவது ஃபாக்ஸ் எழுதின ரத்த சாட்சிகளின் புத்தகத்தை வாசித்திருக்கிறீர்களா? நிசாயா ஆலோசனை சங்கம் என்கிற புத்தகத்தையும் கூட வாசித்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய கனம் பாலிகிராப்புக்கும் மற்றவர்களுக்கும். அவர்கள் சந்தோஷத்தினால் ஆரவாரமிட்டு சிங்கங்களின் கவிக்குள்ளாக நடந்து சென்றனர். அவர்கள் ரத்த சாட்சிகளாய் மறிக்கப் போகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாய் அங்கே நடந்து சென்றனர். அவர்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டு எரிக்கப்பட்ட போது அவர்கள் ரத்த சாட்சிகளாய் மறிக்கும் கனத்தை பெற்றதால் சந்தோஷத்தால் கூச்சலிட்டனர். பவுல் தன்னுடைய தலை துண்டிக்கப்படவிருந்த அந்த இடத்திற்கு அவர்கள் அவனை வைத்திருந்த அந்த இருளடைந்த பாழடைந்த சுவற்றில் ஓட்டுகிருந்த அந்த சிறிய இடத்தில் அந்த சிறையிலிருந்து வழிநடத்தப்பட்டவனாய் நடந்து சென்றான். நான் அங்கு சென்று அதனை பார்த்தேன். அங்கே அதற்கு பின்னால் ஒரு சிறு பண்டைய ஓடை உள்ளது. அவர்கள் அவருடைய சரீரத்தை அதற்குள்ளாக தூக்கி எறிந்தனர். இப்பொழுதோ அவர்கள் அவனை ஒரு பரிசுத்தமானாக்க அல்லது மற்ற ஏதோ ஒன்றாக்க விரும்புகின்றனர். அதே கூட்ட ஜனங்களே அங்கே அவன் நடந்து சென்றான். அவன், ஓ மரணமே, உன் கூரங்கே, பாதாளமே, உன் ஜெயமெங்கே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் என்றான். இப்பொழுது நாம் 6வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வந்துள்ளோம். எனக்காக எது வாசிக்கப்படும் என்பதை நான் அறியேன், ஆனால் மற்றவர்களுக்காக எது வாசிக்கப்படுகிறது என்பதை மட்டுமே நான் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறேன். அவரை பற்றி கூறி முடிக்கும் வரைக்கும் நான் தொடர்ந்து வார்த்தையில் உண்மையாய் நிலைத்திருக்கப் போகிறேன். அங்குதான் இன்றைய ஊழியம் உள்ளது. நான் தீர்ந்து போய்விடவில்லை, நான் ராஜாவுக்குள்ளாக கழுவப்பட்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன். அது உண்மை. இப்பொழுது நாம் ஜபிக்கும் போது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இன்றிரவு ஒரு சிறு கயிறு சிங்காசனத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டுள்ளது. அது ஜீவ கயிறு என்று அழைக்கப்படுகிறது. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அது இங்குள்ள மனமாற்றமடையாத ஒவ்வொரு நபரையும் எடுத்துக் கொள்கிறது என்று நான் நம்புகிறேன். பாவியான நண்பனே, உன் கையை நீட்டி அதை பிடித்துக் கொள்ள மாட்டாயா? நீங்கள் சகோதரன் பிரணாம், உங்களுக்கு வயதாய்கொண்டே போகிறது என்று நீர் கூறினீர். நான் யோகிக்கிறேன், அந்த காரணத்தினால் தான் நீங்கள் என்கிறீர்கள். இல்லை சகோதரனே, சகோதரியே, நான் ஒரு சிறு பையனாக இருந்த போது நான் இதை விசுவாசித்தேன். நான் அதற்காக என் ஜீவனையும் கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள ஒரே வருத்தம் என்னவெனில், ஒரே ஒரு ஜீவியத்தை மட்டுமே நான் கொடுக்கும்படி பெற்றிருப்பதே ஆகும். நான் 10,000 ஜீவியங்களை உடனாக இருந்தால் நான் அவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்க விரும்புவேன். இன்றிரவு அந்த கயிறு உங்கள் வழியாய் கடந்து வரும்போது நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் சகோதரன் பிரணாம், நான் அதை பிடித்துக் கொள்ள பாத்திரம் நல்ல என்கிறீர்கள். பிள்ளையே, நீ பாத்திரம் நல்ல என்பதை நான் அறிவேன். ஆனால் நீ சென்று பாத்திரமான ஏதோ ஒன்றை செய்துவிட்டு நீ என்ன செய்தாய் என்பதை என்னிடம் சொல்லு. நானும் கூட அதை செய்யவே விரும்புகிறேன். நீ பாத்திரனாகிறதற்கு செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. நீ அபாத்திரமாகவே பிறந்தாய். நீ செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று, அது உனக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற வழியை அப்படியே பற்றிக் கொள்வதே ஆகும். நீ மூழ்கிக் கொண்டிருக்கிறாய், அதற்குள் மூழ்கிவிடாதே. தேவன் ஜீவக்கயிற்றை எறிந்துள்ளார். இன்றிரவே நாம் அதை கரம் நீட்டி பற்றிக் கொள்வோம். எங்கள் பரலோக பிதாவே, நான் இதே பீடத்தில் இங்கே இந்த இடத்தில் நான் சபையை பிரதிஷ்டை செய்த போது அந்த காலையில் நான் இதே இடத்தில் இதை குறித்து பேசினேன். அந்த மூலைக்கல் அங்கே இருக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு பக்கத்தை எடுத்து நான் எழுதியது இன்னமும் உள்ளது. நான் கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய கிருபையினால் நான் வார்த்தைக்கு உண்மையாய் நிலைத்திருப்பேன் என்றேன். மற்ற காலங்களில் என்ன செய்யப்பட்டதோ அதுவே இப்பொழுதும் சரியாக செய்யப்பட்டுள்ளதை நான் காண்கிறேன். நான் உலகம் முழுவதும் பிரயாணம் செய்த பிறகு திரும்பி வந்து இன்றிரவு இந்த குடாரத்தில் இங்கே இருக்கிறேன். அந்த சிறிய மூலைக்கல் இன்னமும் அங்கே இருக்கிறது. அந்த தாளும் அதில் உள்ளது. கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து பாரும். நான் அநேக தவறுகளை செய்திருக்கிறேன். கர்த்தாவே, நான் தவறு செய்திருக்கிறேன். சற்று முன்பு ஒரு தவற்றை குறித்து நான் சாட்சி பகிர்ந்தது போன்று நான் அநேக முறை உம்மண்டை தவறியிருக்கிறேன். தேவனே, நான் எவ்வளவு வேகமாக தவறு செய்கிறேனோ அவ்வளவு வேகமாக நான் மன்னிப்பை பெற விரும்புகிறேன். என் இருதயத்தில் நான் உம்மை நேசிக்கிறேன். நாங்கள் சென்று கொண்டிருக்கும் அந்த இடத்தை குறித்து அண்மையில் நீர் எனக்கு காண்பித்தீர் என்பதை நான் அறிவேன். கர்த்தாவே, இப்பொழுது நீர் எப்பொழுது எனக்கு முடிவுண்டாக்குவீர் என்பதை நான் அறியேன். உம்முடைய கிருபையினால் இன்றிரவு இங்கு நான் இருக்கிறேன். எப்பொழுது நீர் முடிக்கப் போகிறீர் என்பதை நான் அறியேன். ஆனால் அந்த நேரம் வர வேண்டும் என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த நேரம் வருகிற போது நான் ஒரு கோழையாயிருக்க விரும்புகிறதில்லை. மற்றவர்கள் என்றது போல நானும் தைரியமாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் தேவனே, என் சாட்சி என் சொந்த ஜீவனை கொண்டு உத்தரிக்க வேண்டும் என்றால் அல்லது என்ன நேர்ந்தாலும் கர்த்தாவே அப்பொழுது அதை முடிச்சுட்டுவீராக. என்னை முடிச்சுட்ட வேண்டாம், நான் பிரசங்கித்த அந்த ஊழியத்தை முடிச்சுட்டுவீராக. அது உம்முடைய வார்த்தை. உயிர்த்தெழுதலின் போது அந்த வார்த்தை என்னை உயிரோடு எழுப்ப வல்லது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் பிரசங்கித்த வார்த்தையை குறித்து வெட்கப்படேன். ஏனென்றால் அது விசுவாசிக்கிற அனைவருக்கும் ரட்சிப்புக்கேற்ற தேவ பலனாய் உள்ளது. இன்று வரைக்கும் நின்று கொண்டிருக்கிற இந்த சிறு சபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வார்த்தைக்கான தீர்மானத்தை எடுத்த போது தீர்க்கதரிசிகள், இன்னும் 6 மாதங்களில் இது ஒரு மோட்டார் வாகனம் பழுது பார்க்கும் கொட்டகையாக மாறிவிடும் என்று தீர்க்கதரிசனமாய் உரைத்து கூறினர். 30 ஆண்டுகள் கடந்துள்ளன. இது முன்பிருந்த ஆண்டுகளில் இருந்ததை விட அதிக அனல் கொண்டிருக்கிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எங்களுடைய போதகருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உதவிக்காரர்களுக்காகவும் தர்ம கர்த்தாக்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாவரும் வகிக்க வேண்டிய ஒரு சிறு பாகம் உண்டு கர்த்தாவே. நாங்கள் அதை விசுவாசத்துடன் வைக்க விரும்புகிறோம். நாங்கள் அதை உண்மையாய் வைக்க விரும்புகிறோம் கர்த்தாவே. இன்றிரவு எங்களுடன் சேர்ந்து கொள்ள விருப்பமுள்ள சிலர் இங்கிருக்க கூடும். அவர்கள் அதில் சேர்ந்து கொள்ளும் விதமானது இந்த சிறிய ஜீவ கயிற்றை அப்படியே பற்றிக் கொண்டு அதை தங்களுடைய மணிக்கட்டில் சுற்றி கொண்டு அதை தங்களுடைய இருதயத்தில் சுற்றி கொண்டு இப்பொழுதும் கர்த்தாவே இழுத்து என்னை உயிரை தூக்கும் என்று கூறுங்கள். அப்பொழுது அவர்கள் பொன்னை போல பிரகாசிப்பார்கள். இதை அருளும் கர்த்தாவே. நாங்கள் அந்த நேரத்துக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். முடிவு சமீபமாயிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்கு நாங்கள் போதித்துக் கொண்டு வந்த வண்ணமாக இப்பொழுது லவோதிக்கேயா சபை காலம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தருடைய வருகையை தவிர நடக்க வேண்டியது வேறொன்றும் இல்லை என்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, கிரீடமாகிய அவரே வருவதை காண்பது வார்த்தைக்கு மிகப்பெரிய முடிசூடுதலாக இருக்கும் அல்லவா? இங்கு நான் நின்று கொண்டு அதோ அவர் இருக்கிறார், அவர்தான் ஆட்டுக்குட்டி என்று சொல்ல விரும்புகிறேன். யோவான் கூறினது போலவே, இதோ நாம் காத்திருந்த ஆட்டுக்குட்டி, அவர்தான் இவர். கர்த்தர் தம்முடைய ஆலயத்திற்கு சீக்கிரமாய் வந்து தம்முடைய ஜனங்களை எடுத்துக் கொள்ளப்படுதலில் கொண்டு செல்வார். பிதாவே, எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய ரத்தத்தில் எங்களுடைய இருதயங்களை கழுவியறளும். உம்முடைய வார்த்தை எங்களில் தரித்திருக்கும்படி எங்களை சுத்தமும் தூய்மையுமாக்கும். நாங்கள் வார்த்தையை முறைப்படி பற்றிக் கொண்டு பயனுள்ளவர்களாயிருக்க நாங்கள் வார்த்தையின்படி செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் நினைவு கூறுவோமாக. ஒவ்வொரு பாபிக்கும் மனம் திரும்புதலை அருள்வீராக. இங்குள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்தமான்கள், பண்டைய கால விலையேறப்பட்ட போர் வீரர்கள் சிலர் கர்த்தாவே, பல ஆண்டுகளாக போர்க்களத்தில் போர் புரிந்து கேலி செய்யப்பட்டு இழிவாக பேசப்பட்டு இகழப்பட்டு வந்திருக்கின்றனர். அவர்கள் ஜீவனை பெற்றிருப்பதால் அவர்கள் இன்னமும் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் விசுவாசித்திருக்கின்றவர் இன்னார் என்று அறிந்திருக்கின்றனர். அவர்கள் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் நிச்சயித்திருக்கின்றனர். நாங்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உள்ள வியாதியஸ்தரை நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய பாவங்கள் வியாதிகள் அனைத்தையும் போக்கியறளும். பிதாவாகிய தேவரே, உமக்கே மகிமை எடுத்துக் கொள்ளும். கர்த்தாவே, எனக்கு அநேக விலகியறப்பட்ட நண்பர்கள் இருக்கின்றனர். நான் அவர்களை நேசிக்கிறேன். காலங்களினூடாக இருந்த மற்ற மனிதர்களையும் கூட நான் அறிந்திருக்கிறேன். விலகியறப்பட்ட நண்பர்கள், அன்புள்ள நண்பர்கள், வாலிபர், வயோதிபர், நாங்கள் இவர்களை எங்கள் முழு இதயத்தோடு நேசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களை உண்மையுள்ளவர்களாக வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி செய்யும். அதாவது நாங்கள் அவர்களை என்றாவது ஒரு நாள் ஒரு சிறப்பான தேசத்தில் சந்திப்போம். அங்கே துயரங்களோ துக்கங்களோ ஒருபோதும் இராது. கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்காக நாங்கள் விரைவில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அவர் வருவார் என்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இன்றிரவு இங்குள்ள அவிசுவாசிகளை ஆசீர்வதியும். அவன் ஒரு விசுவாசியாய் மாறி இன்றிரவு உம்மை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வானாக. நாம் நம்முடைய தலைகள் வணங்கியிருக்கும் போது இங்கே உங்களுடைய தலையை வணங்கியுள்ள யாராகிலும் சகோதரன் பிரணாம், நல்ல போராட்டத்தை போராடி பாதையின் முடிவெண்டை நான் வர வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ளது. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் என்னுடைய கரத்தை உயர்த்தப் போகிறேன் என்று கூற விரும்புகிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. தேவன் உங்களை உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நான் எனக்கு பின்னே உள்ள ஒரு நல்ல போராட்டத்தை போராடி என்னுடைய பாதையின் முடிவிற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுதே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். அவரே எனக்கு சகாயராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்னால் உள்ள பெண்மணியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. அவர் உங்களை அறிந்திருக்கிறார். சுமார் 32 ஆண்டுகளாக இந்த பிரசங்கபீடத்தின் பின்னர் நின்று கொண்டு இத்தனை வருடங்களில் அவரை குறித்து போதுமானவற்றை நான் கற்றறிந்துள்ளேன். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அசைவையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று இப்பொழுது அறிந்து கொள்ளும்படியாய் அவரை குறித்து போதிய அளவு கற்றறிந்து கொண்டிருக்கிறேன். அவர் அடைக்கலான் குருவியை கவனித்துக் கொள்கிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் அந்த அர்த்தத்திலேயே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். தண்ணீர் ஆயத்தமாய் உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து பின்னர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். எண்ணத்திற்காக உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அதுவே உங்களுடைய சாட்சி, அதுவே நீங்கள் கொண்டிருக்கும் சாட்சி. நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் போது உங்கள் பாவங்கள் போய்விடுகின்றன. நீங்கள் அவைகளை அறிக்கை செய்கிறீர்கள். நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள். அந்த ஜீவ கயிறு உங்கள் இருதயத்தை எடுத்து, யாத்திரிகரே இந்தபடியாய் வா, என்னோடு பயணம் செய், என்னுடைய சிலுவையை உண்மையில் ஏற்றுக்கொள். நான் இருதயத்தில் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் சுமை லகுவாய் உள்ளது என்று கூறும்போது நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள மாட்டீர்களா? அப்படியே கரம் நீட்டி அதை பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் நீண்ட காலம் முதல் தொடங்கி இன்றிரவு இங்கே பாதையில் இருப்பதற்காக எத்தனை கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாயிருக்கிறீர்கள். நீங்கள் துவங்கி இன்னமும் முடிவை நோக்கி பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்கள் ஊழியத்தை, அது என்னவாயிருந்தாலும், அதற்கு முடிசூட்ட வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். அது ஒரு இல்லாளாக இருக்கலாம். தேவன் உன்னுடைய ஊழியத்தை முடிசூட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது ஒரு பிரசங்கியாராயிருக்கலாம், அது ஒரு உதவிக்காரராயிருக்கலாம், அது ஒரு சபை அங்கத்தினராயிருக்கலாம், அது ஒரு விவசாயியா இருக்கலாம், அது என்னவென்று எனக்கு தெரியாது. அது என்னவாயிருந்தாலும் தேவன் உன்னுடைய ஜீவியத்தை தம்முடைய வார்த்தையின் மகிமையினால் முடிசூட்டி அவருடைய இரண்டாம் வருகையாகிய எடுத்துக்கொள்ளப்படுதலில் உங்களை மற்றொரு தேசத்துக்கு கொண்டு செல்வாராக. அங்கே அந்த சிறு மீனை குறித்து நான் கூறினது போல, அங்கே அந்தகாரத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதை அப்படியே நீங்கள் உணர்வீர்கள். பாருங்கள், நீங்கள் இந்த விதமான ஒரு சரீரத்தோடு அங்கே மேலே செல்ல முடியாது. இந்த விண்வெளி வீரர்களை போன்றும் நீங்கள் மேலே செல்ல முடியாது. பாருங்கள், நீங்கள் அழுத்தம் கொண்ட ஒரு உறையில் இருக்க வேண்டும். நீங்கள் அதற்காக அழுத்தம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் தேவன் உங்களை மாற்றுகிற பொழுது அப்பொழுது நீங்கள் அழுத்தமடைந்து பின்னரே நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்ல போகிறீர்கள். இந்த பழைய பூமிக்குரிய புலன்கள் இழக்கப்படும் போது நீங்கள் அந்த மகிமையான சிலுவையின் பாதையில் இயேசுவோடு வீட்டிற்கு செல்வதற்காக போகின்றீர்கள். இப்பொழுது பிதாவாகிய தேவனே, கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அதை தங்களுடைய இருதயங்களில் உணர்ந்தார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் எந்த நேரத்திலும் தவறி போகாமல் இருக்க நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் தவறி போவார்களேயானால் அவர்கள் உடனடியாக பரிந்து பேசுவராகிய பிதாவானவரிடம் உறவு கொள்வார்களாக. பிதாவே, அது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான காரியம் என்பதை நான் கற்றறிந்துள்ளேன். அதாவது, நான் என்னுடைய எல்லா தவறுகளையும் செய்கிற போது அப்பொழுது பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் விரைவாக பரிந்து பேசுபவர் எனக்கு உண்டு என்று நான் கண்டறிகிறேன். நான் கிருபைக்குள்ளாக மீண்டுமாக திரும்பவும் கொண்டுவரப்படுகிறேன். கர்த்தருடைய அன்பின் கரம் அதை துடைத்து விடுகிறது. ரத்தம் தோய்ந்த பலி அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறது. அதுவே என் ரட்சகர் என்று நான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தாவே, வியாதியாயும் தேவையாயும் உள்ள அனைவருக்கும் நீர் அவர்களுடைய தேவைகளை அருளி எல்லா வியாதியையும் சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இங்கு பரிசுத்த ஆவியின் மகிமையான அபிஷேகத்தின் கீழ் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் அது மிகவும் இனிமையாக எங்களுடைய ஆத்துமாக்களில் ஊற்றப்படுகின்றதை உணர்கிறோம். பிதாவாகிய தேவனே, அன்று நாள் கனடாவிலிருந்து வந்து கொண்டிருந்த போது நான் எண்ணத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நான் ஓ எப்படியாய் நான் பண்டைய நாகரிக எழுப்புதலை மீண்டும் பெறவும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் பாடுவதை காணவும் தேவனுடைய வல்லமையை காணவும் வாஞ்சிக்கிறேன் என்பதை எண்ணி பார்த்தேன். கர்த்தாவே, என்னுடைய இருதயம் எவ்வளவாய் அதற்காக ஆவல் கொண்டிருக்கிறது. இந்த குடாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகி ஓ தேவனுடைய வல்லமையானது கிருபையின் ஆறுகளாக கீழே ஊற்றப்பட்டு ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளாகவும் செல்வதாக. கர்த்தாவே, இந்த சிறு ஸ்தலத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதை இந்த விதமாகவே வைத்திருக்க முடியாமல் போயிற்று. உம்முடைய கிருபையே இதை ஆவிக்குரியதாக காத்து வந்துள்ளது. இப்பொழுது கர்த்தாவே, தேசத்திலேயே மிகவும் அதிகமான ஆவிக்குரிய சிறு இடம் எனக்கு தெரிந்த வரைக்கும் இங்கு 8வது பெண் தெருவில் உள்ளது. கர்த்தாவே, நான் இதற்காக உமக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறேன். சபைகளுக்கு சென்று அங்குள்ளவர்கள் குளிந்தவர்களாயும் சிரத்தையற்றவர்களாயும் ஸ்திரீகள் கண்ணம் சிவக்க கூடாத அளவுக்கு அவ்வளவு தைரியமானவர்களாய் ஆமேன் என்று கூறாமல் அல்லது கன்னங்களில் கண்ணீர் வடியாமல் அல்லது ஏதுமின்றி அல்லது ரட்சிப்பே இல்லாமல் எதையுமே பெறாமல் அப்படியே சபையை சேர்ந்து கொண்டு தங்கள் கோட்பாடுகளை கூறுகின்றனர். ஓ தேவரே, ஆகையால் இனிமையும் அனலுமான இந்த சிறு இடத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொரு இருதயமாகிய வருவிடத்திலும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. பிதாவே, அது என்ன ஒரு ஆறுதலாய் உள்ளது! என்ன ஒரு ஆறுதல்! பிதாவே, உமக்கு நன்றி. கர்த்தராகிய இயேசுவின் வருகை வரைக்கும் அது அவ்வாறே நிலைத்திருப்பதாக. இப்பொழுது எங்களை ஒருமித்த ஆசீர்வதியும். நாளைய தினம் ஓய்வு நாளாய் உள்ளது. கர்த்தாவே, இறங்கு வரிசையில் எழுதல் என்னும் செய்தியை பிரசங்கிப்பது நாளை காலை என்மேல் விழுந்த கடமையாயிருக்குமானால் எனக்கு உதவி செய்வீராக. தேவனே, ஜனங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு நான் அதை கொண்டு வருவேனாக. கர்த்தாவே, இப்பொழுது அவர்கள் ஊழியத்தின் நிலையையும் அது எங்குள்ளதென்றும் நாம் எதற்காக காத்திருக்கின்றோம் என்றும் ஒவ்வொரு காரியமும் ஏன் இவ்விதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வார்களாக. அவர்கள் 5வது வசனத்திலிருந்து படித்து பின்னர் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் அந்த இடத்தை உணர்ந்து கொள்வார்களாக. இப்பொழுதும் பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் சரீரங்களில் நல்ல இளைப்பாறுதலை தந்து நாளை எங்களை திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சுவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கும் இந்த ஜனங்கள் எல்லோரையும் மற்றும் ஒரு கால் மாற்றி ஒரு காலில் சாய்ந்து நின்று கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். பெண்களும் ஆண்களும் அங்கே வெளியே மழையில் நின்று கொண்டும் ஜன்னல்களை சுற்றி நின்று கொண்டும் தங்களுடைய கார்களில் உட்கார்ந்து கொண்டும் இருக்கின்றனர். கர்த்தாவே, மேலும் கீழுமாக உள்ள அவர்களை நீர் ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் தேவனுடைய கிருபையோடு வீட்டிற்கு செல்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? இன்றிரவு நீங்கள் படுக்கைக்கு போகும் முன்னே உங்களால் முடிந்தால் முதலில் 2 தீமோத்தேயு 2:4, பிறகு 2 தீமோத்தேயு 4:5 தொடங்கி வாசியுங்கள். அப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏன் அந்த மனிதனை அவர்கள் பிரிந்து சென்றனர்? ஏன் அவர்கள் வரவில்லை? இப்பொழுது அப்படியே அந்த ஊழியத்தை இன்றைக்கு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் ஊழியத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். பரிசுத்த பவுலின் போதனையோடு ஒப்பிட்டு பாருங்கள். நான் கண்ட அந்த சிறு பரம காரியத்தை நினைவு கூறுங்கள். நான் நல்லது பவுல் தன்னுடைய ஜனங்களுக்காக இருக்க வேண்டுமா என்றேன். அவர்கள் ஆம் என்றனர். நான் அவர் பிரசங்கித்த அதே வார்த்தையை பிரசங்கித்துள்ளேன், சரியாக அப்படியே அதே சுவிசேஷத்தோடு தரித்திருக்கிறேன் என்றேன். அப்பொழுது லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி, நாங்கள் அதன் பேரில் தான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் என்றனர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா?
Till we meet, Jesus, dear.